இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மீண்டுமாக நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு வாக்கு தந்து உங்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு சமயத்தில் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்ததற்காக அவருக்கு இந்த வேளையில கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு சோர சொல்கின்ற தினத்தில் நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடம், இது நம்ம அநேக சமயங்களில் வந்து சகோதரர்கள் வந்து இதை குறித்து பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நம்ம புதுசாக ஒன்று நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட இந்த ஒரு சத்தியங்களை நம்ம வாழ்க்கையில வந்து திரும்ப திரும்ப நம்ம படிப்பதானாலும் சரி, அந்த சத்தியங்களை மீண்டுமாக தியானம் செய்வதானாலும் சரி, நமக்கு மிகுந்த அது வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தினத்தில் ஒரு வசனத்தை நம்ம படிச்சு பாடத்துக்குள்ள போலாம். பிலிப்பியர் 3:1.
மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள்
பார்க்கும்போது, மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக உண்டாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சகோதரர் சொல்லின்ற தினத்தில் நம்ம பாடத்துக்குள்ளாக போகலாம். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கும்போது கெத்செமனேயினுடைய உயரம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறிப்பாக அந்த கெத்செமனே அந்த ஒரு தோட்டத்தில் சென்று அவர் எப்படிப்பட்ட ஒரு பாடுகளையும் ஒரு கஷ்டங்களையும் அவருக்கு அவர் எடுத்தார், அதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆதார வசன பகுதியாக மத்தேயு 26:36-46 வசனங்கள் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களோடு நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் பேதுருவையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாபாரப்படவும்
தொடங்கினார். அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்றீங்களே, அப்ப நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கு கெத்செமனேக்கு அந்த ஒரு தோட்டத்துக்கு வரங்க போகிறாரு நம்ம பார்ப்போம். இப்ப முதலாவது இந்த கெத்செமனே என்பதனுடைய பொருள் சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இருந்தாலும் கூட நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கொள்ளலாம். இப்ப இந்த கெத்செமனே என்பதனுடைய பொருள் நம்ம என்னென்ன பார்க்கும்போது, ஆயில் பிரஸ், அதாவது எண்ணெய் பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் வந்து அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த எண்ணெய் பிழிந்தெடுக்கிறதுல வந்து அது ஒரு சாதாரணமாக நடப்பதில்லை, அது என்ன சொல்றதுனா நிறைய வேலை இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து பார்க்கும்போது எண்ணெய் எடுக்கும்போது இப்போ எண்ணெய் எடுக்குன்னா என்ன செய்யறாங்க, அந்த விதைகளெல்லாம் கொண்டு போய் என்ன செக்கில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் நன்றாக வந்து என்ன அதை நசுக்குவாங்க, இந்த என்ன செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் வந்து கசங்கி அதுக்கு பிறகுதான் என்ன ஆக வரும்னு பார்க்கும்போது அது எண்ணெயாக அது வந்து வெளிவரக்கூடியதாக இருக்கு. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த கெத்செமனே என்னப்பட்ட தோட்டம் அது பாருங்க, அது எண்ணெய் பிழைந்து இருக்கக்கூடிய இடம். அப்ப இந்த கெத்செமனே வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பூங்கா இல்ல, அது கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒரு இடமாக அது இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே சமயத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து அநேக சமயங்கள்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவருடைய ஊழிய நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ என்ன பாருங்க, அந்த எண்ணெய் வந்து எதுக்காக வந்து இன்றைக்கு அன்றைக்கு ஜனங்கள் வந்து பயன்படுத்தினாங்க பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான காரியங்களுக்காக பயன்படுத்தினாங்க. ஒன்று வந்து பார்க்கும்போது எண்ணெய் வந்து சமையல் செய்வதற்கு பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்க்கும்போது விளக்கு எரிப்பதற்கு அங்க வந்து பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப பாருங்க, அப்ப அந்த எண்ணெய் இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களுக்காக அங்க பயன்படுத்துறாங்க. இப்ப அது மாதிரி சகோதர சோர்களே, அந்த கெசமனேங்கிற பொருளை நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த கெசமனேல போய் அவரு அந்த பட்ட கஷ்டங்கள் எண்ணெய் பிழிந்து இருக்கணும் எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த கெசமனேலிருந்து நம்ம பார்க்கும்போது கல்வாரி வரைக்கும் அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் அது எதுக்கு வந்து நமக்கு உபயோகமா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இதே ரெண்டு காரியங்களுக்காக. சார், முதலாவது பார்க்கும்போது எண்ணெய் எதுக்காக பயன்படுத்தணும் நம்ம பார்க்கலாம். ஆமா, சாப்பாடு என்ன உணவு சமைப்பதற்காக. அப்ப உணவு வந்து ஒரு மனுஷனுக்கு எதுக்கு தேவையாக இருக்குது என்று பார்க்கும்போது அவர்கள் ஆமா உயிரோடு வாழ்வதற்கு ஜீவன் வந்து அந்த சாப்பாடுல இருந்து என்ன உலகம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நீங்க அதுல இருந்து தான் வந்து சாப்பாடுக்குதான் ஓடிச்சுக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சாப்பாடுல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஜீவன் இருக்கிறது போல சகோதர சகோதரிகளே, நிஜமான ஜீவன் எல்லாருக்கும் வந்து நிரந்தரமாக நித்திய ஜீவன் வந்து யாருக்குள்ளாக அங்க தேவன் வச்சிருக்காரு பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி, அப்ப அவருடைய கஷ்டங்கள், அவர் நமக்காக என்ன சொன்னப்பட்ட துயரங்கள், அதனுடைய பலன் தான் என்னன்னு கிடைக்க போகுதுண்ணா சோகர் சோர். இந்த உலகத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஜீவன் வந்து கிடைக்க போகுது. அதை நீங்க வசனம் யோவான் 6:51 வசனம் பாருங்க, 48 பாருங்க, அப்புறம் 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடுகள், அவருடைய ஈடுபலிதான் நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன ஜனத்துக்கும் அந்த என்ன சொல்றது ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சோழர்களே. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது எண்ணெய் வந்து எதுக்காக நம்ம அங்க பயன்படுத்துறாங்க பார்க்கும்போது, விளக்கு எரிப்பதற்கு. அப்போ விளக்கு, அப்போ விளக்கு எரிக்கும் போது வெளிச்சம் வருகிறது சகோதர சோழர்களே. அப்போ அந்த வெளிச்சம் என்ன எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது சத்தியத்தை குறிக்கிறது. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ என்ன சொல்றதுன்னா, வெளிச்சம் இல்லாம எந்த மனுஷனாவது இருக்க முடியுமா, உலகத்துல வாழ முடியுமா என்று பார்க்கும்போது முடியவே முடியாது. அப்போ சகோதர சோழர்களே, அப்ப நிஜமான வெளிச்சம் என்று பார்க்கும்போது என்ன சத்தியம், உண்மையான வாழ்க்கைக்குரிய சத்தியங்களே, ஜீவனுக்குரிய சத்தியங்களே, அதை கூட தான் யாரு தான் தருவார் என்று பார்க்கும்போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்ம பார்க்கும்போது யோவான் 1:9-10 வசனம், அப்ப பாருங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப நம்ம பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு தான், அவர் தான் வந்து நம்ம பார்க்கும்போது 1000 எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போறாருடா, அந்த என்ன தேவனுடைய சத்திய அறிவை அந்த எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கும் அதுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணமாக அமைந்தது என்ன சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு, ரட்சிப்புக்கு, ஒரு ஜீவனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து காரணமாக பாத்திரமாக அஸ்திபாரமாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடி, அதுதான் வந்து ரொம்ப அதுதான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடித்தளமாக அது இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்போ அவர் சகோதர சொல்ல இது நம்ம பார்க்கும்போது இந்த கெசமேனா என்னப்பட்ட இடத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க வந்தார் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இது பாருங்க, இது அவர் அந்த மேல் வீட்டு அறையில அந்த ராபோஜனம் எல்லாம் வந்து அவர் முடிச்சுட்டு சகோதர சோழர்களே, அந்த ராபோஜனம் எல்லாம் அவர் முடிச்சுட்டு அவரு இனி என்ன அவருக்கு மைண்ட்ல வந்துச்சுன்னு பார்க்கும்போது, இனி அவரு இனி சிலுவையின் பாடுகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்க போறார். இனி ஒரு கொஞ்ச நேரங்கள்ல, ஒரு கொஞ்ச நேரங்கள்ல சிலுவையின் பாடுகளுக்கு வந்து நம்முடைய கர்த்தர் வந்து ஒப்பு கொடுக்க போகிறாரு. சோ அதுக்கு முன்பாக சகோதர சோழர்களே, அந்த என்ன சிலுவையின் பாடுகள் வந்து ரொம்ப ஒரு கடினமான பாடுகள், மலைவர்களுக்கு நன்றாக தெரியும். சோ அந்த பாடுகளையெல்லாம் வந்து சகிப்பதற்கும், அந்த பாடுகளையெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு என்ன தேவையாக இருந்துச்சுன்னா, அவர் ஒரு பலம் அவருக்கு தேவையாக இருந்துச்சு. சோ அந்த பலத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்காக சகோதர சோழர்களே அங்க எங்க சென்றார்னு பார்க்கும்போது, அங்க ஜெபம் செய்வதற்கு பலம் வந்து யாருக்கிட்ட இருந்தா பெற்றுக்கொள்ள முடியும், ஆமா பிதாவாகி தேவனிடத்தில். அப்போ பிதாவாகி தேவனிடத்தில் ஜெபம் செய்வதற்காகத்தான் சகோதர சோழர் என்ன பண்றாரு, அந்த 11 அப்போஸ்தலர்களையும் கூட்டிட்டு எங்க போறாருன்னா, அந்த கெசமேனா எனப்பட்ட அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அந்த 11 பேரை கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த கெசமேனா இடத்துக்கு சென்று சகோதர சோழர் அங்கிருந்து என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து ஒரு 3 பேரை யாருன்னு பார்க்கும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு, அங்கிருந்து 3 பேரை வந்து என்ன பண்றாருன்னா தனியாக அழைத்துட்டு போறாரு. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது அந்த 3 பேர்ல இருந்து இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் தனியாக பிரிந்து போய் அங்க என்ன பண்றாருன்னு இப்பதான் நம்ம வாசிட்டோம். அவரு என்ன துக்கப்படவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். அதுதான் நம்ம இப்ப நம்ம வசனங்களை நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன வாசிங்க சிஸ்டர், மத்திய 26:1. அப்ப போதுங்க சார், அப்புறம் பாருங்க, அப்ப நம்முடைய கர்த்தர் அங்க அங்க ஜெபம் செய்துட்டு என்ன பண்றாருன்னா, அங்க அந்த 3 முறை போய் கேக்குறாரு, இதாவது இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்போ அது அதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் வந்து சொல்லிட்டு அவர் அங்க தேவனிடத்துல ஜெபிச்சுட்டு சார் அவர் இங்க வந்து பார்க்கும்போது சீசர்ல என்ன பண்றாங்க, அங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சீசர்ல பார்த்து என்ன கேக்குறாங்க பார்க்கும்போது, நீங்கள் 1 மணி நேரமாவது ஆமா என்னோட கூட விழித்திருக்க கூடாது அப்படின்னா என்னன்னா சகோதர சோழர்களே, அந்த கெசமேன இடத்துல வந்து அவருக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆறுதல் வந்து அவருக்கு தேவையாக இருந்துச்சு. அப்ப அந்த ஆறுதல் வந்து அவர் பெறுவதற்காக தான் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த சீசர்கள் இடத்துல வந்தாரு. என்ன பண்ணாரு, இவங்கனாவது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏதாவது நமக்கு ஆறுதல் செய்வாங்க அப்படின்னு. என்ன சௌர சௌர்களே, அவ்வளவு கஷ்டங்கள் அது, அதுதான் இப்ப நம்ம பாடம பார்க்க போறோம். அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம கத்தரா இயேசு கிறிஸ்து இருந்தது, அதை குறித்து நம்ம பார்க்க போறோம் இப்ப பின்னாடி. சோ அவ்வளவு ஒரு என்ன சொல்றோம்னா, தங்களுக்கு வந்து தனக்கு ஒரு ஆறுதல் வந்து கிடைக்குமா என்று கத்தரா இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தாரு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிலைமையை வந்து பார்க்கும்போது சகோதர சோழர்களே, அவருடைய பலவீனம் இது கிடையாது. அதுதான் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து அவருடைய பலவீனம் கிடையாது, மாறாக அவருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததுங்கிறதா அது நமக்கு காட்டுகிறதாக இங்க இருக்கு நம்ம பார்க்கணும். அடுத்து சகோதர சோழர்கள் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவரு வந்து ஏன்னா இந்த பூமியில என்னெல்லாம் எடுக்க போறார், ஆல்ரெடி கர்த்தராக இயேசுக்கு, ஏன்னா இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக கர்த்தர் இயேசு என்ன ஆகணும் அப்படின்னா அவர் வந்து அந்த மரணத்தை எடுக்கணும். அதெல்லாம் வந்து அவருக்கு முன்பாக தெரியும். அப்ப தெரிஞ்சுதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்புக்காக அவர் கீழே இறங்கி வராரு. அப்போ சகோதர சோழர்களை நம்ம பார்க்கும்போது, இந்த பூமியில நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் இதெல்லாம் வந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சகித்தாரு. அப்போ அதையெல்லாம் நினைச்சு ஏதாவது வந்து அவரு முன்பாகவே ஏதாவது வந்து இதை வெக்கப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, அதை குறித்து எல்லாம் அவர் என்ன பண்ணல, அவர் வெக்கப்படல. ஏன்னா சில வசனங்கள் நம்ம அதுக்கு இருக்கு எப்படி என்று பார்க்கும்போது, முதலாவது சகோதர சோழர்கள் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய என்ன சொல்றோம்னா, பரலோகத்தில் அவ்வளவு பெரிய என்ன சொல்றா பிதாவாகி தேவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு அவ்வளவு பெரிய ஜீவி, லோகசனுக்கு அவ்வளவு பெரிய ஜீவி, தேவனுடைய குமாரன் அவ்வளவு பெரிய ஒரு வந்து பார்க்கும்போது, சாதாரணமாக என்ன ஒரு மனுஷனாக இந்த பூமியில் வந்து பிறக்குதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துல இருந்துட்டு சகோதர சோழர்களே ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு வர்றதுங்கிறது அது எப்படிப்பட்ட என்ன மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா அவ்வளவு பெரிய நிலைமையில இருந்துட்டு ஒரு கீழான ஒரு நிலைமை எடுக்குதுங்கிறது வந்து என்ன, அது வந்து ஒரு வெக்கப்படுறேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுங்க. ஆனா நம்முடைய கர்த்தரா இயேசு என்ன பண்ணல, அது நினைச்சு அவர் வெக்கப்படல சகோதர சோழர்களே. சரி அது இருந்தாலும் பரவாயில்ல, அது வெக்கப்படல. அது மட்டும் இல்ல, அவர் பூமியில பரிபூர்ண மனுஷனாக வந்து பிறந்தாலும் கூட அவர் என்ன சொல்றதுன்னா பரிபூர்ணமாக இருந்தாரு. ஆனா நம்ம பார்க்கும்போது பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான எல்லா உரிமைகள் அவருக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்முடைய கர்த்தரா இயேசு என்ன பண்ணல. நம்ம என்ன கர்த்தர் நம்முடைய கர்த்தரா இயேசு வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, அதே சமயத்துல ஒரு நல்ல துணிமணி அவர் இல்ல, அதே சமயத்துல அவருக்கு அவர் வீட்டுல வந்து நல்லா இருந்தாரு பார்க்கும்போது அதுவும் இல்ல. அப்படின்னா என்னன்னா அவர் அதை எதிர்பார்க்கல. அதை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தரா இயேசு என்ன பண்ணல, அந்த சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல வீடு அப்படின்னா ஒரு கல்யாணம் இதெல்லாம் பத்தியில என்ன பண்ணல, அவர் எதிர்பார்க்கல சகோதர சொல்ல. அவர் வந்தது எதுக்காக பார்க்கும்போது தேவனுடைய சித்தமே நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில வந்தாரு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய சித்தம் முன்பாக இருக்கும் போது இது குறித்து அவர் என்ன பண்ணலன்னா பெரிதாக அதை நினைக்கல நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்ல. அப்போ அப்படிதெல்லாம் நம்ம என்ன நமக்கு காட்டுகிறது பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றனா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்ததுனால இந்த கீழான நிலைமைகள் அவர் என்ன பண்ணல, அவர் வந்து வெக்கப்படல. அதை நம்ம பார்க்கணும், அவர் வெட்கப்படலைங்கிறது நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஜனங்களால் எப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம பார்க்கணும், நல்லா ஒரு பெரிய அந்தஸ்து மிக்க அறிவிலையும் பணத்திலையும் அந்தஸ்து மிக்க மனிதர்கள் கூட பழகிட்டு இருந்தாரா பார்க்கும்போது அது கூட இல்ல நம்ம பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மீனவ ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமானியமான ஜனங்கள் கூட என்ன பண்ணாது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க இருந்தார் நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதரர்கள் இதெல்லாம் வந்து நீங்க நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த கீழான நிலைமையை குறித்து அவர் ஒருபோது என்ன பண்ணலன்னா தன் வந்து வெக்கப்படல. அதை நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 2:11.
எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படாமல்.
ஆமா, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படாமல். அதனால சகோதர சகோதரர்களே, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றதுக்காக வந்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு கீழான நிலைமைகளை அவர் சந்திக்கும் பொழுது அதை குறித்து ஒருபோது அவர் என்ன பண்ணலனா தன்னுடைய மனசுல வந்து அவர் வெட்கப்படல. அப்போ மிக மாறாக எப்படி நினைச்சாரு, ரொம்ப சந்தோஷமாக நினைச்சாருங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்றேன். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கெசமனில இப்ப நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இந்த கெசமனில வந்து எந்த அளவுல வந்து இது கூட இந்த பாடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம தேவனுடைய கிருபையில ஒரு அளவுக்கு தான் கருத்துடைய அந்த ஒரு கஷ்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது முழுக்க முழுக்க நம்மளால வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முடியாது. ஆனா இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்ம கொஞ்சம் முயற்சிகளை நம்ம எடுக்கலாம் சகோதர சோழர்கள் அந்த ஒரு கஷ்டங்களை தெரிஞ்சுப்பதுக்கு. அப்ப முதலாவது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த கெசமனேல அது என்ன ஒரு ஒரு கஷ்டம் அங்க இருந்தது என்று நம்ம பார்க்கும்போது, அதாவது சகோதர சோழர்களே இந்த கெசமனே சமயத்துல அதாவது ஒட்டுமொத்த எல்லா உலகத்தினுடைய பாவங்கள் இந்த சமயத்துல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல அவருடைய தோள்களின் மேல அது சுமத்தப்பட்டது. அதான் வந்து நம்ம மிக முக்கியமாக இருந்துச்சு. அப்போ என்ன சொன்ன, இந்த உலகத்தின் பாவங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, அந்த பாவங்களை நம்முடைய கர்த்தராக இயேசுவை என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அதை சுமக்க வேண்டியதாக இருந்துச்சு சகோதர சோர்கள். அப்படின்னு என்ன சகோதர சொல்ல, பாவம்ங்கிறது என்னங்கிறது நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ள வேணும் சகோதர சோர்கள். பாவம்ங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, பாவம் எங்க ஆரம்பமானதை நம்ம பார்க்கிறோம். ஆமா, ஏதேன் தோட்டத்துல இந்த ஆதாம் இந்த கனியை வந்து என்ன, தோட்டத்தின் மையத்தில் இருக்கிற கனியை குசிக்காத மற்ற எல்லா கனியும் வேணா நீ சாப்பிட்டு அப்படின்னாரு. அப்படி சாப்பிட்டேன்னா உனக்கு என்ன வந்துடும், சாவு வந்துவிடும். அப்போ ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு பார்க்கும்போது, அந்த கனி என்ன பண்ணிட்டாரு, குசிச்சிட்டாரு. அப்போ சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு, ஆமா ஏதேன் தோட்டத்தை விட்டு அங்க தள்ளி அனுப்பி விட்டார் நான் பார்க்கிறோம். ஆதாம் வந்து போனது அந்த தோட்டத்தை விட்டு மட்டும் போகலீங்க சகோதர சகோதரர்களே, தேவனி சமூகத்தை விட்டு போயிட்டு நம்ம தேவனியா. அப்ப பாவம்ங்கிறது எதை நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, தேவனி சமூகத்தினின்று கீழே விழுந்தா வந்து என்ன பாருங்க, அதுதான் பாவம், அதான் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதரர்களே இப்படிப்பட்ட அனுபவம் அதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாமே இன்னைக்கு எங்கிருந்து விழுந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய கிருபையிலிருந்து அவருடைய உறவை விட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க இன்றைக்கு எல்லா உலகத்தின் ஜனங்களும் வந்து விழுந்து போயிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. அப்போ இப்படிப்பட்ட அந்த பாவம் இப்ப யார் மேல இங்க சுமத்தப்படுது என்று பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு மேல. அப்போ கர்த்தராகிய இயேசு மேல கெத்செமேனில் அந்த பாவங்கள் சுமத்தப்படும் போது சகோதர சகோதரர்களே, அந்த இன்றைக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு இருக்கிற அதே அனுபவம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சுக்கோங்க. என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்திலிருந்து என்னங்க அந்த உறவு துண்டிக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அந்த என்னங்க அது என்ன, தேவன் என்ன பண்ணார்னா அந்த என்னங்க அந்த விளக்குதல் அங்க வந்துச்சுக்கோ. அதனால பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால அது தாங்கவே முடியல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு மாபெரும் ஒரு இருட்டு அவருடைய மனசுல வந்து வந்துச்சு அப்படிங்கிறார். இந்த கெசமேன என்ன, அந்த பாவத்தினுடைய அனுபவம் அது அவ்வளவு ரொம்ப கொடுமையாக அது இருக்குதுமா. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றதுனா, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு அது உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய உறவு என்பது அது பற்றி முழுசா இன்னைக்கு எந்த உலகத்தின் ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா 99% என்ன ஆயிட்டாங்கன்னா சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த பரிபூர்ணத்துல இருந்து கீழே விழுந்து போயிட்டாங்க. அந்த 99% கீழே விழுந்ததுனால தேவனுடைய உறவு தேவனுடைய கிருபை என்ன அப்படிங்கறது வந்து உலகத்தின் ஜனங்களால் அது உணர்ந்து கொள்ளவே முடியாது சகோதர சகோதரர்களே. அதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு அப்படி இல்லை. நம்ம பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு லோகோஸா இருந்து போது 100% இருந்தாரு பரிபூர்ணனாக. இந்த பூமியில பரிபூர்ண மனுஷனாக பிறக்கும் போது அவர் 100% இருக்காரு பரிபூர்ணத்தை. ஏன்னா தேவனுடைய கிருபையும் அன்பும் தேவனுடைய உறவு எப்போதும் அவர் கூட இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு பாருங்க, நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் எவ்வளவு கோடி வருடங்கள் நம்ம பார்க்கிறோம் தேவனிடத்துல அந்த என்ன சொல்றாங்க, ஒரே பேரான குமாரனாக அவர் ஒன்றாக இருந்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தர் இப்ப இந்த கெத்செமேனே சமயத்தில் என்ன ஆகப்பட்டதுங்க, இப்ப தேவன் தள்ளி வச்சுட்டாரு கொஞ்சம். ஏன்னா யாருடைய பாவங்கள் சொல்லுவாங்க கர்த்தராக இயேசு மேல வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் வந்ததுனால இப்போ அது வந்து கர்த்தராக இயேசுனால என்ன பண்ண முடியலங்க. ஆமா, ஏன்னா பார்க்கும்போது குழந்தைகள் வச்சிருக்க ஒவ்வொருவருக்கும் தெரியும், அவருடைய குழந்தைகளை பிரிஞ்சு ஒரு 2-3 நாள் வந்து தனியாக இருக்க முடியல கண்டிப்பா. உங்க இந்த பேரண்ட்ஸ் நல்லா தெரியும், ஏன்னா இது அது ஒரு ஆரம்ப நிலைமையில ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 1.5-2 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தை பிரிஞ்சு இருக்க முடியல, ஒரு 3-4 நாள் இருக்க முடியல, நிச்சயமாக முடியாது. எப்ப கூட போ, ஏன்னா சகோதர சொல்லு அந்த உறவு என்பது ரொம்ப ஒரு பெரிய பிரீசிஷன், ரொம்ப ரொம்ப பெருசாரு சகோதர சொல்லு. அப்படி சகோதர சோழர்களே, அந்த மாதிரி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கெத்செமேனேல நம்முடைய பாவங்கள் அங்க அவர் மேல சுமத்தப்பட்டதுனால தேவனால் கைவிடப்பட்ட அந்த ஒரு நிலைமை அங்க வந்துச்சுக்கோ. அந்த பாவத்தை சுமக்கிற ஒரு நிலைமை கர்த்தராக இயேசுக்கு அங்க வந்துச்சு. அது அவர்னால வந்து அது அவர்னால இதுவரைக்கும் அந்த அனுபவமே அவருக்கு இல்ல அந்த மாதிரி. அப்போ இப்ப அந்த அனுபவத்துக்குள்ளாக போகும்போது அதுதான் அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாயிருப்பா. தேவனே என்ன சொல்றனா, இருதயத்தில் அவ்வளவு தேடுறாரு, தேவனே உறவை கிருபைய அவர் தேடுறாரோ அந்த கெத்செமேனேல வந்து பாருங்க, ரொம்ப அவருக்கு வந்து அது கடினமாக ரொம்ப கஷ்டமாக அவர் பிரிஞ்ச நீங்க வசனங்கள் நீங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அதான் வந்து நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பாவங்கள் யார் மேல சுமத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய கர்த்தராக இயேசு மேல இந்த எல்லா உலகத்தினுடைய பாவங்கள் அங்கு சுமத்தப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அடுத்து கலாத்தியர் 3:13 பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். எதன் மூலம் என்று பார்க்கும் போது அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம். அப்போ சகோதரர் அது எங்கிருந்து ஆரம்பமாகுது சகோதரர், அது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாடமே அதுதான், அது அந்த பாடுகள் அந்த கஷ்டங்கள் எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னா சகோதரர் இந்த கெச்சமேனிலிருந்து ஆரம்பமாகுது. நம்ம பார்க்கிறோம் அப்போ முக்கியமாக அப்போ பாருங்க, அப்ப கெச்சமேனில பார்க்கும் போது அந்த என்ன சொல்றனா அந்த மாபெரும் ஒரு இருட்டு நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இருதயத்துல வந்தது. அவர்னால் அது வந்து ஒருபோதும் அந்த அனுபவம் அவருக்கு கிடையாது. அது அவர்னால் வந்து தாங்கிறதுங்கிறது வந்து மிக 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 அது ஒரு கடினமான ஒரு காரியமாக நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு அது இருந்து சகோதர சொல்லு. இது கெச்சமேனில் அவருக்கு இருந்த மாபெரும் ஒரு கஷ்டம். ஏன்னா இதுவே அவருக்கு என்ன, இதுவே ஒரு கஷ்டம். இதுவே வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அவ்வளவு வருஷங்கள் ஒன்றாக இருந்துட்டு தேவனி சமூகத்தில் இருந்துட்டு அந்த உறவில் இருந்துட்டு இந்த சமயத்துல அது நிக்கும் போது என்ன இருக்கும், என்ன மாதிரியான ஒரு ஏக்க இருக்கும், என்ன மாதிரியான என்ன சொல்றதுன்னா அவரு அந்த கஷ்டங்கள் இருக்குங்கிற நம்ம யோசித்து பார்க்கணும் சகோதர சோழர். இது ஒன்றாவது. ரெண்டாவதாக வந்து பார்க்கும்போது சகோதர சோழர் ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம பாருங்க. ஆபிரகாம் வந்து எப்படிப்பட்ட விசுவாசத்தை காமிச்சிருக்காரு தேவனிடத்துல. தேவனிடத்துல எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாரு ஆபிரகாம், அப்படியே வந்தாரு. அதே மாதிரி வந்து உன்னுடைய மகனை எனக்கு வந்து பலியாக கொடு அப்படின்னு தேவன் சொல்லும் போது என்ன பண்ணாரு ஆபிரகாம், சரி நான் தேவன் உங்களுக்காக நீங்க உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன்னு என்ன பண்றாரு, அது செய்தாரு. அதே மாதிரி செய்தாரு. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா உன் சந்ததியை வந்து நான் எல்லா ஜனங்களிலும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்ல என்ன சொல்ல, வானத்து நட்சத்திரங்கள் போலையும் கடற்கரை மணல் போலவும் ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததி மூலம் உலகத்தையெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன் வாக்குத்தத்தை பண்ணாரு. அப்படிப்பட்ட விசுவாசத்தை காட்டினா அவர் யார் என்று பார்க்கும் போது ஆபிரகாம். இப்போ அவருடைய சந்ததி இல்லீங்களா, அவருடைய சந்ததி யார் என்று பார்க்கும் போது மாம்சீக இஸ்ரேல். அப்படிப்பட்ட விசுவாசத்தை காட்டினவருடைய பசங்க அந்த சந்ததி யார் என்று பார்க்கும்போது இது இஸ்ரேல் ஜனங்கம். இது இஸ்ரேல் ஜனங்கம் மேல என்ன சொன்னா தன்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அளவு கடந்த அன்பை வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்க எப்படிப்பட்டதா, யாருடைய ஜனங்கம், தேவடைய சொந்த சம்பத்து. ஏன்னா ஆபிரகாமுடைய வாரிசுகள் மக்கள். அப்போ அப்படிப்பட்ட அதனால்தான் பரலோக வாய்ப்பை கூட முதலாவது யாருக்கு அங்க கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு என்று பார்க்கும்போது இந்த என்ன அந்த இஸ்ரேல் ஜனங்க ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவங்க கொடுக்க வேண்டியதாக கத்தர் அதுதான் வந்தாரு. நம்ம பார்க்கிறோம் அப்படி வந்தா நம்முடைய கத்தரா இயேசு அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணலையா. அப்ப அதான் நம்ம பார்க்கும்போது யோவான் 1:11 அவசியம், அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார் ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள. அப்ப இது ரொம்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன நம்ம பார்க்க இஸ்ரேல் ஜனங்க இஸ்ரேல் அந்த தேசத்துல நம்ம பார்க்கும் போது எவ்வளவு பிரசங்கங்கள் வந்து செஞ்சிருப்பாருங்க, யோசித்து பாருங்க சகோதரர், எவ்வளவு பிரசங்கங்கள் செஞ்சிருப்பாரு, எவ்வளவு குணப்படுத்தல்களை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு அடையாள அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்கிறாரு. சோ இவ்வளவெல்லாம் வந்து எவ்வளவு எத்தனையோ ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை வந்து செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தாலும் கூட சகோதரர் சொல்ற இது எல்லாம் கண்களால நேரடியாக பார்த்து பார்த்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர் தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்ணலாம் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்ல இது தேவன் நமக்கு என்ன சொல்ல அனுப்பப்பட்ட மேசியாங்கிறது என்ன பண்ண முடியல, அவர்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. சோ மாறாக முடியாமனால கூட இருக்கட்டும், ஆனால் என்ன என்ன பண்றதுக்கு அங்க துணிஞ்சுட்டாங்கன்னு பார்க்கும்போது சவர்சில அப்படி கத்தரா இயேசுவை என்ன பண்றாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்தரா இயேசுவையே அங்க கொலை செய்யற அளவுக்கு அவர்கள் துணிந்து கொண்டார்கள் நம்ம பார்க்கிறோம் சவரசில. அப்போ இது நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு அவரு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அந்த லாஸ்ட் 5 நாட்கள்ல அவர் என்ன சொல்றாருனா அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு டெய்லி போய் அவர் வந்து அந்த நிறைய அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல அவர் எருசலேமே வர வந்து பார்க்கும் போது அது நீங்க பாருங்க ஒரு வசனம் நீங்க லூக்கா 19:41
அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு.
ஆமா அவர் சமீபமாக வந்த போது நகரத்தை பார்த்து என்ன செய்தார். ஆமா அப்படி ஏன்னா சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு பெரிய என்ன சொல்லணும்னா அடையாள அற்புதங்களையும் நன்மைகளையும் அவ்வளவு நன்மைகளையும் பிரசங்கங்களையும் வந்து நம்முடைய கர்த்தர் செய்திருந்தாலும் இப்ப ஜனங்கள் அதெல்லாம் ஒருபோது அதில் கேட்காம இப்ப எதுக்கு அபாத்தரா போக போறாங்க அப்படின்னா பரலோக வாய்ப்புக்கு இப்ப என்ன பண்றாங்க, பரலோக வாய்ப்பு அவங்க அது இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இனி கொலை செய்ய போகிற நிமித்தம் அவங்க என்ன வாங்க போறதாக இருக்குன்னா ஒரு மாபெரும் உபத்திரவ காலத்தை கிபி 69 அவங்க அவங்களுக்கு முன்பாக அங்க தேவன் வச்சிருக்காருங்கிறது கர்த்தருக்கு முன்பாக நன்றாக தெரியும். அதனாலதான் பார்க்கும் போது அவர்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணாருனா அந்த நெரிசலமை பார்த்து ஏன்னா மக்களே ஆபிரகாமுடைய மக்களே தேவனுடைய சமூகத்திலிருந்து இப்ப என்ன ஆக போறீங்கன்னு நீங்க கீழே விழுந்து போக போறீங்க. தேவனுடைய அந்த கிருபை நின்று தேவனுடைய இறக்கத்திலிருந்து நீங்கள் இப்போ என்ன கொஞ்ச நாட்கள்ல வந்து விழுந்து நீங்க போக போறீங்க. அதை நினைக்கும் போது என்ன சகோதர சகல நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரொம்ப அவருக்கு என்ன எருசலேமை பார்த்து என்ன செய்தார். ஆமா, எருசலேமை பார்த்து அவர் அங்க கண்ணீர் விட்டாரு. நான் பார்க்கிறோம், நீங்க பாருங்க அது அவங்க அவங்க நீங்க பாருங்க மத்திய 27 அதிகாரம் அத சாரி 19 நீங்க வச்சுங்க 43 பாருங்க.
உன்னை
சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் இன்னும் தீர்க்க தரிசனமாக நம்ம கர்த்தரங்க பேசுறாரு. ஆமா, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை
வளைந்து கொண்டு
எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி
உன்னையும்
பிள்ளைகளையும்
தரையாக்கி போட்டு
உன்னிடத்தில்
மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத படிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று நான் சொல்கிறேன். அந்த மாபெரும் உபத்திரவ காலம் நமக்கு நல்லா தெரியும். நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லணும்னா, பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை சாப்பிடுற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட கொடுமைன்னு வயசு பாருங்க. அது அந்த மாதிரி கொடுமைகள் வந்து என்ன அது அந்த மாதிரி கொடுமைக்குள்ளாக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து போகப்பட்டாங்க சகோதர சொல்லி. இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு முன்பாக என்ன அதனாலதான் அந்த எருசலேமை பார்த்து என்ன பண்றாரு இப்போ. ஆமா, அந்த எருசலேமை பார்த்து ஆபிரகாமுடைய மக்களே தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக தன்னுடைய மகனே அங்க என்ன பலி கொடுக்கறதுக்கு வந்த அந்த விசுவாசம் எங்க இப்போ உங்களுக்குள்ள. நீங்க இந்த மாதிரி ஒரு கொலை பாதக செய்யற அளவுக்கு நீங்க என்ன இந்த மாதிரி வந்து புரிஞ்சிட்டீங்க, ஆகினால தேவனுடைய சமூகத்திலிருந்தே நீங்க போக போறீங்க என்று சொல்லி இதெல்லாம் அதனாலதான் கர்த்தர் அந்த சிலுவை தூக்கிட்டு போகும்போது ஸ்திரீகள் அழகும் போது என்ன சொன்னார், எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அழகுங்க. கர்த்தர் அவ்வளவு என்ன சொல்றோம்னா அந்த துக்கம் இந்த எருசலேமை பற்றின கவலை அந்த அந்த கெச்சமேல அவருக்கு அதெல்லாம் இருந்துச்சுங்க சொல்ல. அதெல்லாம் நம்ம பாருங்க நம்ம மனசுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நினைவுகள் வந்துட்டு வந்துட்டு போகும். அப்படி மனசுல வந்து ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நினைவுகள் என்ன பண்ணனா அது வந்துட்டு 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 போகும் சகோதர. இதெல்லாம் நினைச்சாலும் என்ன வரும், அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துக்கம் அவ்வளவு வேதனை நம்ம கத்தர இயேசுமேல தெரிஞ்சுங்க. நம்ம பார்க்கிறோம் அடுத்தாக வந்து பார்க்கும்போது சகோதர இன்னொரு மாபெரும் அவருக்கு ஒரு கவலை, ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது, தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த 12 அப்போஸ்தலர்களே கர்த்தராக இயேசு உயிருக்குயிராக நேசித்தார். இது நம் அனைவருக்கும் நன்றாக நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வசனங்களை நம்ம வாசிக்கிற ஒரு முறை அவருடைய சகோதரன் தாயார் வந்து கேக்குறாங்க இல்லைங்களா. ஒரு முறை அவர் சகோதரன் தாயார் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி உங்களுடைய சகோதரன் தாயார் எல்லாம் வந்திருக்கிறாங்க நீங்க போய் பாருங்க கர்த்தர் சொல்லும் போது கர்த்தரா இயேசு என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரோ என்ன வார்த்தைகள் பேசிருக்காருன்னு பாருங்க. எனக்கு சகோதரன் யாரு, எனக்கு சகோதரி யாரு, எனக்கு தாயாரு, இதோ என் பிதாவுடைய சித்தத்தின் படி செய்கிற இவர்களே எனக்கு சகோதரியும் தாயும் சகோதரனுமாக இருக்கிறாங்கன்னு சொன்னார். அப்போ சகோதரர் சொல்லல, அப்ப தான் என்ன சொல்லுனா தான் மாம்சீக ரீதியா தன்னுடைய குடும்பத்தின் மேல இருக்கிற அந்த அன்பை விட அப்ப எவ்வளவு மடங்கு அதிகமாக அந்த அப்போஸ்தலர்களிடத்துல அன்பு வச்சிருப்பாருன்னு உயிருக்குயிராக நேசித்தாங்க. அந்த அப்போஸ்தலர் அது கொஞ்ச நஞ்சம் இல்ல அவருடைய அன்பு. ஏன்னா ஒரு பரிபூர்ண ஒரு மனுஷன் வந்து அந்த அன்பு வைக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு இருக்கு, அந்த மாதிரி அன்பு வச்ச அந்த 12 அப்போஸ்தலர்கள். இப்ப இந்த சமயத்துல இப்ப ஒரு அப்போஸ்தலர் என்ன எங்க போயிட்டாரு, அந்த இது வாங்க இது வைக்கும் போது அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது இப்ப என்ன போயிட்டு எங்க போயிட்டாரு, தன்னை காட்டி கொடுக்கற அளவுக்கு போயிட்டாரு. அந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிட்டாரு போயிட்டாரு. அப்போ அவர் கடைசி வரைக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பார்த்தார். கடைசி வரைக்கும் அந்த துணிக்கை துவைத்து அது வரைக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, இப்பனாவது மனம் திரும்பி வரா, இப்போவாது வந்து ஏதாவது வந்து ஒரு குணப்பட்டு வரா, இப்போவாது என்ன அது கடைசி வரைக்கும் என்னங்க அது பாக்குறாரு. ஆனா யூதாஸ் என்ன பண்ணல. ஆமா, அப்ப என்னன்னா அதுக்கு பேர் என்ன, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் வந்து கர்த்தரா இயேசுனால அது தாங்கவே முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். நம்ம கூடிய என்ன சொல்றனா நம்ம கூடிய இருக்கிறாரு, நம்ம கூடிய சாப்பிடுறாரு, நம்ம கூடிய வந்து தூங்குறாரு, நம்ம கூடிய பழகிறாரு, எல்லாமே நம்ம கூட இருந்துட்டு இப்ப நமக்கு விரோதமா நமக்கு துரோகம் வந்து ஒருத்தர் செய்யறாரு. அது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப கஷ்டம் சகோதர சொல்ல. அது மட்டும் இல்ல, தேவனுடைய கிருபை நின்று பெண்ணாக போறா யூதாஸ் விழுந்து போறான். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கத்தரா இயேசு கிறிஸ்து என்ன ஆச்சு பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு ஒரு மன வருத்தமாக ஒரு ரொம்ப என்ன சொன்னோம் அது சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி அவருக்கு கஷ்டம் இருந்துச்சுங்க சகோதர சோழர்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சகோதர சோழர்களை இன்னும் அந்த கெசமேனல் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு கஷ்டம். அடுத்ததாக பார்க்கும்போது என்னன்னா, இந்த நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவே, கொஞ்ச நேரத்தில் நீ இந்த உலகத்தினுடைய பாவத்தை என்ன அந்த சிலுவையில் அவர் என்ன சொல்லணும்னா, அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார். அந்த சிலுவை மரணத்தில் என்ன நம்ம பார்க்கும்போது, எல்லா தேவனுடைய ரட்சிப்புடைய எல்லா திட்டங்களையும் என்ன செய்ய போறார்னா, அந்த சிலுவை மேல அவர் நிறைவேற்ற போகிறார். சகோதர சகோதரர்கள், அப்போ நிறைவேற்றுகிற அந்த சமயத்தில் அதுக்கு தருணத்தில் அவர் முன்பாக இருக்கிறார். இப்ப அவருக்குள்ள ஒரு என்ன ஒரு கேள்வி வந்துச்சுன்னு பார்க்கும்போது, நான் ஏன்னா இந்த ஒரு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் வந்து நான் சரியாக வந்து கடைபிடிச்சு அந்த வழியை வந்து நிறைவேற்றுவதற்கு சரியாக வந்து நான் ஒரு என்ன நான் சரியானவராக நான் இருக்கிறேன்னா, அது வந்து கர்த்தரா இயேசுக்கு ரொம்ப ஒரு கேள்வி இருந்துச்சு அவர் மனசுல. என்னன்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தை நான் முழுவதுமாக என்ன பண்ணிருக்க, எல்லாவற்றிலும் வந்து நான் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேன்னா, இந்த என்னுடைய வழி வந்து அதுல ஏதாவது வந்து ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது வந்து இருக்கா, அது வந்து என்ன ஆச்சுன்னா, அது அவருக்கு அவருடைய மனசுல ரொம்ப அவருக்கு ஒரு மாபெரும் ஒரு கேள்வியாக அது இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவ்வளவு வருத்தம் இருந்துச்சு. அது காரணம் இருக்கு சகோதர சொல்லு, அது என்ன நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போற அந்த ஒரு பலி சகோதர சொல்லல, அது எத்தனை பேரை உயிரை காப்பாற்றக்கூடியதா இருக்குது. எல்லா உலகத்தையும் எவ்வளவு என்ன கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க சகோதர சொல்லு, கோடிக்கணக்கான மனுக்குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு எது மேல இருக்குன்னா, யார் மேல, யாருடைய பலி மேல இருக்கணும், இந்த கர்த்தராக இயேசு மேல இருக்கு. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க அப்படின்னு நான் சகோதர சகல இது குறித்து நம்ம ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லு, இன்றைக்கு என்ன சொல்லணும், தேவனுடைய கிருபையினால் நம்ம எல்லாருக்கும் குடும்பங்கள் தேவன் தந்திருக்கிறார். வம்சீகரை நம்ம பாருங்க, நமக்கு என்ன அண்ணா, நமக்கு தம்பி, நமக்கு தங்கச்சி, அப்புறம் வந்து என்ன இருக்கிறாங்க, இன்னும் வந்து நம்முடைய குழந்தைகள், அப்புறம் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே இருக்கிறாங்க நம்ம பாருங்க. அப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லு, இப்போ என்னன்னா, இப்ப நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர் சகோதரி, நம்முடைய அண்ணா தம்பி இவங்க எல்லாருமே வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு ஒரு கற்பனை நம்ம பண்ணிக்கலாம். என்னன்னு பார்க்கும்போது, எல்லாருமே எல்லாருமே சாப்பாடுக்கே ஒரு வழி இல்லாம, ஒரு துணிமணி ஒரு நல்ல துணிமணி இல்லாம, ஒரு நல்ல தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம, ஒரு குப்பத்தட்டி ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம நல்லா இருக்கிறோம், நாம வந்து நமக்கு வந்து எனக்கு நல்ல துணிமணி இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நமக்கு தேவன் வந்து நல்லா பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய நண்பர்கள், அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களே எங்க இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பம் எல்லாம் எங்க இருக்குன்னா, குப்பத்தட்டி ஓரமா இருந்தாங்க, அது ஒண்ணுமே இல்லாம சாப்பாடே வழி இல்லாம உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பண்ணது ஒரு, இப்ப நமக்கு எல்லாமே நல்லா கிடைச்சிருக்கு, இப்ப நம்ம நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடுவோம், நம்ம நல்லா சரி நமக்கு நல்லா இருக்கு, நம்ம நல்லா சாப்பிடலாம், நம்ம நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எல்லாம் தேவன் கொடுத்துருக்காருல்ல, அவங்க இருந்து எழுந்துட்டு போனோம். என்ன நம்முடைய சொந்த குழந்தைகள் அப்படி இருக்குன்னு வைங்க, சொந்த தகப்பன், சொந்த தாயார், இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க வைங்க, சுமார் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அப்படி அப்படி இருக்கும் பட்சத்துல நாம நல்லா இருக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்களை பார்க்கும்போதெல்லாம் சாப்பாடு சாப்பிடல கூட யாருடைய நினைவிடுவோம், அரே இந்த மாதிரி நம்முடைய குடும்பமே என்ன இருக்கு, அந்த ரோடோரமா நின்றுக்கிறாங்க. அப்ப சகோதர சகோதர, அது அந்த ஒரு நம்ம என்ன சொல்றதுனா, நம்ம நல்லா இருந்தாலும் கூட நமக்குள்ள என்ன இருக்கு, அந்த உள்ளான அந்த வருத்தம்ங்கிறது, இது எப்படிப்பட்ட வருத்தமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். நினைக்கும் போதெல்லாம் என்ன ஒரு அழுக வரும், நினைக்கும் போதெல்லாம் வந்து துக்கம் வரும், ரொம்ப கஷ்டம் வரும் சகோதர சகோதர. கருத்து நீ யோசிச்சு, இந்த உலகமே என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம பார்க்கலாம் இந்த உலகமே என்னாச்சு, குப்பத்தட்டி ஆயிடுச்சு. நம்ம ஆதாம் என்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்து போனா சகோதர சொல்லு, அன்றிலிருந்து என்னாச்சுங்க, குப்பத்தொட்டினாலும் கூட பரவாயில்ல, உயிரோடு நின்று இருப்பாங்க, சுடுகர் ஆகி போச்சு இல்லங்க, எல்லாருமே என்னங்க எதுக்கு எதுக்கு போயிட்டாங்க, இப்ப நம்ம பாக்குறோம் மரணத்துக்குள்ளாக சாவுக்குள்ளாக போயிட்டாங்க சகோதர சொல்ல. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு ஆதாம் விழுந்து போனானா, அன்றையிலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய கர்த்தர் நல்லா தான் இருக்கிறார், மேல பரிபூர்ணமா அவர் நல்லா தான் இருக்கிறார் நம்ம பாருவோம். ஆனா இவங்க மனுக்குலத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் சகோதர சார், யோசிச்சு பாருங்க, தேவனுடைய நீதி இருக்குதுங்க, அது கண்டிப்பா அது கரெக்ட், ஆனாலும் நீதிக்கு மேல என்ன இருக்குதுங்க, அன்பு, நீதிக்கு மேல அன்பு. அப்ப ஆதாம் என்றைக்கு விழுந்து போனானா, அன்றையிலிருந்து நம்ம சிருஷ்டித்த தேவனே, சிருஷ்டித்த மனுஷன் என்ன போயிட்டான், இந்த மாதிரி விழுந்து போனானே, அது மட்டும் இல்ல ஜீவனை இழந்து போனானே, இப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான நிலைமைக்கு அவன் சென்று விட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு வருஷமா கஷ்டத்துல இருந்து போறாங்க இயேசு, அந்த 4000 வருஷமா நம்ம பார்க்கும்போது ஆதாம் என்னைக்கு வந்து அன்னையிலிருந்து பாக்குறாரு, பார்த்து 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 அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து செஞ்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதர சொல்ல, அந்த வாய்ப்பு தேவன், இது அந்த வாய்ப்பு தேவன் கொடுக்கும்போது என்ன பண்ணாரு, இதை யோசிச்சாரா இல்லைங்க, கொஞ்சம் யோசனை பண்ணலாங்க அப்படின்னு என்னங்க, அவ்வளவு தூரம் இந்த உலகத்து மேல அன்பு வச்சிருந்தாங்க, அதான் நம்ம பார்க்கணும். அவ்வளவு என்ன அவ்வளவு துக்கம் இருந்துச்சு. இந்த மனுக்குள்ள வந்து எப்படியாவது இந்த மனுக்குள்ள தோந்து அப்ப தேவன் அங்க சொன்ன உடனே என்ன பண்றாரு, இதோ நான் போகிறேன் அந்த ஒரு சித்தத்தின்படி செய்ய இதோ நான் போகிறேன் இந்த உலகத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு வேணும். அப்ப சகோதர சோழன் நம்ம யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்தவர் நம்பி கர்த்தராக இயேசு. இப்போ இந்த சமயத்துல இப்ப இந்த கெத்செமனே சமயத்துல என்ன ஆகுது, கெத்செமனே சமயத்துல என்ன ஆகுதுன்னா இப்படி உலகத்தினுடைய எல்லா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய அந்த ஒரு ரட்சிப்பு அவருக்கு அந்த பலியில் என்ன ஆக போகுது, நிறைவேற போகுது. அப்ப அப்படி இருக்கும் போது அப்ப எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுப்பு அவர் மேல, அவருடைய அவர் மேல எவ்வளவு பொறுப்புங்கிறது யோசித்து பாருங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜீவனுக்குரிய பொறுப்பு அவருடைய என்ன அவர் தோல் மேல இருக்குதுங்க சகோதர சோழர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது இதை எப்படி நம்ம பார்க்கலாம், நல்லா தெரியும் பிரதான ஆசாரியன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களுக்கு அந்த காலையை பலியிடும் போது அந்த காலை எப்படிப்பட்டதா இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அது வந்து அந்த காலை வந்து எந்த ஒரு மாசு இருக்க கூடாது, அதை நம்ம பார்க்கணும். எந்த ஒரு மாசு இருக்க கூடாது, ஒரு கொஞ்சம் ஏதாவது தவறிட்டு என்ன வந்துடும், இதோ பரவாயில்ல அப்படின்னு இல்ல சகோதரர் என்ன வந்துடும், மரண தண்டனை. எதுங்க அந்த என்ன அந்த பலியும் வேஸ்ட் ஆயிடும். அதே சமயத்துல பிரதான ஆசாரி என்ன ஆயிரும், செத்து போவான். அதுவும் வந்து நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. நம்ம பாருங்க உங்களை நம்மளை விட கர்த்தராய் இயேசுக்கு பிதாவாகிய தேவனுடைய நீதி நல்லா தெரியும். அப்ப எவ்வளவு தூரம் தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறது வந்து அவருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் கெஸ்ட் மேல என்ன வந்துருச்சுங்க அவருக்கு அந்த பயம் வந்துருச்சுங்க. என்ன தேவனே உங்களுடைய நாம எல்லாவற்றையும் நம்ம வந்து நம்ம சரியாக செய்து முடிச்சுன்னு தானே, நீங்கள் எதிர்பார்க்கிற பிரகாரமாக இந்த பலி வந்து அது பூர்ணமாக வந்து இருக்கா அப்படிங்கறத வந்து என்னாச்சுங்க அந்த ஒரு கவலை அங்க அதே சந்திரம். அதை நீங்க அந்த பாருங்க எபிரேயர் 5 7 வசனத்துல நம்ம இப்படி ஆகணும் வாசிக்கிறோம்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம்.
ஆமா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள், ஆமா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிப்பு ரட்சிக்க உள்ளவரை நோக்கி என்ன சொன்னார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணார். அப்போ அவ்வளவு தூரம் என்ன பண்ண என்ன பண்ணிருக்காரு, என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ற சொல்ற இந்த கெத்செமனேல மட்டும் இல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் அந்த ஜெபம் பண்ணது தேவனிடத்துல அந்த ஜெபம் பண்ணது இந்த கெத்செமனேல மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு நாளும் தேவனை இன்றைக்கு நீர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இன்றைக்கு அந்த பலியை வந்து நான் செஞ்சிருக்கிறேன், நான் பூர்ணமா செஞ்சிருக்கேன். இன்றைக்கு இன்னைக்கு என்னுடைய பங்கை வந்து நான் கர சரியாக வந்து நிறைவேற்றிருக்கிறேன்னா அது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல என்னங்க ஜெபித்திருக்கிறாரு, ஜெபத்தில தேவனிடத்துல மன்றாடி இருக்கிறார், அது கேட்டிருக்கிறார். அப்போ இப்ப அதெல்லாம் கடைசி ஃபைனல் ஸ்டேஜ்ல நின்றுக்கிறாங்க, அதான் நம்ம பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளிலும் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கிற நம்ம கத்தா இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த முடிவுல பயணிக்கும் போது என்ன மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கு யோசிச்சு பாருங்க சகோதர சொல்லு. ஒவ்வொரு நாளையும் என்ன பண்ணிக்கிறார், பலத்த கண்ணீரோடும் விண்ணப்பங்களும் அப்படி செஞ்சு நம்ம கத்தரா இயேசு கிறிஸ்து இப்ப எங்க போக போறாரு, இப்ப அதை கொண்டு போய் என்ன அது பிரசன்ட் பண்றாரு சகோதர சொல்ல, அந்த பலி என்ன பண்றாரு தேவன சமூகத்துக்கு அது ஒப்பு கொடுக்க. இப்ப அந்த ஒரு பக்க அருகாமையில் நிற்கும் போது அவருக்கு என்ன மாதிரி ஒரு பிரஷர் இருக்கும் சகோதர சொல்லு. என்ன பண்றாருன்னா ஊக்கமாக என்ன பண்றாருங்க ஜெபிக்கிறாரு, தேவனே எல்லாவற்றையும் நான் சரியாக நிறைவேற்ற நீங்க எதிர்பார்க்கறீங்க இதுல. ஏன்னா நான் பார்க்கும் போது யார் உள்ள ரசிப்பு இருக்கு பாருங்க, அந்த பதில முழு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சிப்பு இருக்கு. அதே சமயத்துல அவருடைய ரட்சிப்பு, ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் லோகோஸாக இருந்தார் தேவனுடைய குமாரனாக நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அவர் அந்த ஒரு ஜீவி என்ன பலி கொடுக்க போறாரு, ஆனாலும் கூட அவருக்கு ரட்சிப்பு நீ வைக்கப்படுற புது சிஷன் ரட்சிப்பு இருக்கு அவருக்கு முன்பாக இருக்கு. இப்ப அந்த ரட்சிப்பு என்ன பண்ண அவரு, அப்போ இதெல்லாம் வந்து என்ன சகோதர சகோதரர்கள் அது உள்ளூர் உள்ளூர நினைத்து அவர் பார்க்கும்போது, ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு என்ன ஆயிடும் இவருதும் போயிடும் உலகத்துக்கும் போயிடும். அதனால என்னன்னா சகோதர சோதரே அவர் அந்த அந்த சமயத்துல கெஸ்டமான சமயத்துல போய் அவர் மிகவும் அவர் என்ன பண்றாருன்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல அவங்க ஜெபம் செய்யறாரு. இது அவருக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா அவ்வளவு தூரம் என்ன இருக்குங்க என்ன அந்த பயம் கூட இருந்திருக்குது, தேவன எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து முடிச்சுட்டேன். நம்ம கர்த்தர் அது நீங்க ரோமர் 8:26 பாருங்க, நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். ரோமர்
8:26
ஆமா, ஆவியானவர் ஆவியானது எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறதுங்க? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அப்படின்னா சுகர சொல்ல நம்ம அந்த கெசமன சமயத்தில் பார்க்கும் போது அவர் ஜபம் செய்த ஜபம் அவ்வளவு என்ன சொல்றா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்ணீரோடும் ஜபம் செய்த ஜபம் என்ன சொல்றா, வாயில வார்த்தைகள வரல. அவ்வளவு தூரம் என்ன பண்ணிருக்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க பிதாவை நோக்கி அங்க ஜபம் செய்தார் பார்க்கிறோம். ஏன்னா அப்ப இது அவருக்கு என்ன இருந்துச்சுக்கோ, இந்த ஒரு காரியம் அவருடைய மனசுல அது ரொம்ப டஃபா இருந்துச்சு. இப்ப ஏற்கனவே எவ்வளவு பார்த்திருக்கோம், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களை அவர் சுமந்ததுனால அவருக்குள்ள என்ன வந்துச்சுங்க, அந்த இருட்டு, ஒரு மாபெரும் ஒரு இருட்டுக்குள்ளாக நம்முடைய கர்த்தராக இயேசு அனுமதிக்கப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப அதுவே கஷ்டம், தாங்க முடியாது. அடுத்தாக பார்க்கும்போது என்ன கவலை இருந்துச்சுங்க, இஸ்ரவேல் அங்க நம்முடைய அந்த இல்லைங்க எருசலேம் பற்றின கவலை, ஆபிரகாமுடைய ஆமாங்க ஆபிரகாமுடைய சந்ததி எருசலேம், இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி ஆயிட்டாங்களே என்ன அவர் கவலை. அதுக்கு அடுத்ததாக என்ன நம்ம பார்க்கிறோம், சுகரசோர்களே தன்னுடைய என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் தேவன் தந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு அப்போஸ்தலர் என்ன கேட்டா இருப்போம், தனக்கு என்ன அந்த நம்பிக்கை துரோகம், அது அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப அது கவலை. இப்ப அடுத்ததாக பார்க்கும்போது என்ன நம்ம பார்ப்போம், சுகரசோர்களே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொறுப்பு, ஜீவனுக்குரிய பொறுப்பு யாரு மேல இருக்கு, அவருடைய பலியில் இருக்கு, அந்த பலியை சரியாக வந்து அவர் நிறைவேற்றிருந்தான், அது அது ரொம்ப அவருக்கு அந்த என்ன சொல்றதுனா அந்த பயம் கலந்த அந்த உணர்வு தேவனிடத்துல என்ன சொல்றாங்க, அந்த பய என்ன கண்ணீரோடும் நடுக்கத்தோடும் அவ்வளவு டென்ஷன், அது என்ன சொல்றதுன்னா அது அது அப்படி கூட நம்ம சொல்ல முடியாது, அது வந்து அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்கிற அந்த அந்த ஃபீலிங்ஸ் சகோதர சோழர்களே. அப்புறம் சகோதர சோழர் இதெல்லாம் இருக்கும் பட்சத்துல இது எல்லாவற்றுக்கும் மேல இன்னொரு கஷ்டம், இதுவே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பாருங்க இதுவே என்ன ரொம்ப கஷ்டம், இது இது எல்லாவற்றுக்கும் மேல இன்னொரு ஒரு கஷ்டம், என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா சுகர சொல்றது ஆமா, அதாவது இந்த கர்த்தர் இனி என்ன எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, நான் பார்க்கும்போது ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை அவர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆமா அது வந்து நீங்க வசனத்துல வாசிக்கலாம், மத்திய 26:61 போது அவர் அதிகமாக வந்து பேசவே இல்லைங்க, எதுவுமே வந்து பேசவே இல்லை, வாய் பேசாம அப்படியே மைதியா இருக்கிறார். ஆனா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அவர்னால வந்து என்ன பேசாம இருக்க முடியல, ஏன்னா இயேசு தேவனுடைய குமாரனுங்கிறது வந்து என்ன சொல்ற யூனிவர்சல் ட்ரூத் என்ன சொல்றாரு, அது உண்மையான சத்தியம். அப்போ இந்த ஒரு மாபெரும் சத்தியத்துக்கு என்ன பண்ணாரு, அப்பவும் விட்னஸ் பண்றாரு, அது கூட அது மட்டும் இல்லைங்க, நம்ம கத்தரா இயேசு கிறிஸ்து சகோதர சகோதரர், இயேசு கிறிஸ்து வந்து மேசியா தானே, அவரு மேசியாதா, இஸ்ரேலுடைய ராஜா, தான் இஸ்ரேலுடைய ராஜாங்கிற விஷயங்களை அவர் எங்கேயுமே பிரபலப்படுத்தல, அவருடைய வாழ்க்கை நேரத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கும், தான் இஸ்ரேலுடைய ராஜாங்கிற விஷயத்தை என்ன பண்ணல, தான் அதிகமாக வந்து அதை பத்தி பிரபலப்படுத்தல, ஆனா ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ண என்ன பார்க்கணும், தான் தேவனுடைய குமாரனுங்கிறத வந்து விட்னஸ் பண்ணி அப்படின்னு என்னன்னா தனக்கு மகிமை வர்றத அவர் ஒருபோதும் விரும்பல சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் போது யாருக்கு அந்த மகிமை போகுது, இதாகி தேவனுக்கு அந்த மகிமை, அதுதான் அவரு கர்த்தர் இயேசு அதை விரும்பிட்டாரு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல சகோதர சொல்லல, இப்படி சொன்னதுனால பிரதான ஆசாரி என்ன சொல்றாங்க, 65 பாருங்க,
அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவ தூசணம் சொன்னான், நீ சாட்சிகள் நமக்கு வேண்டியதல்ல, இதோ இவன் தூசணத்தை இப்பொழுது கேட்டீர்களே.
அப்ப பாருங்க இதோ இனி நமக்கு சாட்சி வேண்டியதுன்னா இப்ப யாரு யாருக்கு விரோதமா இவர் குற்றம் செஞ்சாரு, ஆமாங்க தேவ தூசணம் சொன்னாரு, அப்போ தேவனுக்கு விரோதமாக இவர் குற்றம் செய்தாருங்கிற குற்றச்சாட்டை யார் அங்க எடுக்க வேண்டியதா இருந்துச்சு, சுகர் சொல்றேன் நம்ம கர்த்தராகிய இது வந்து அவனால அது தாங்கவே முடியல, அது எடுக்கவே முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டு எடுக்கிறீங்க நான் சகோதர சோதரில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை என்னன்னு ஒரு சமயம் அவருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் வந்து மத்தேயு 19 அதிகாரம் 16 வசனம் வசனம் மற்றும் 17 வசனம் படம்.
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையும் செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
என்ன சொல்றாருன்னா, போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப என்ன என்ன சொல்றாரு பாருங்க.
அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன்
என்ன சொல்றாங்க. நல்ல போதகரேன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர அப்படின்னு என்ன சுகர சொல்ற நம்ம பார்க்கும் போது நல்ல போதகருங்கிறது. அப்ப நான் நல்லவர் தானே, நல்லவர் தான், அன்பான சுகர சொல்ல. ஆனா என்னன்னா, தனக்கு மகிமை வர்றத அவர் என்ன பண்ணல, அவர் விரும்பல. என்னன்னா, பிதாவாகிய தேவனுடைய மகிமையை அவர் விரும்பிட்டார். அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய மகிமையை விட்டுக் கொடுக்கறதுக்கு அவர் ஒருபோதும் தயார் இல்ல. அதை நம்ம அப்படின்னா சுகர சொல்ல, பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க நம்ம யோசிப்பாங்க, அவள் அன்பு வச்சிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன்னா அந்த ஒரு சின்ன வார்த்தையில் கூட தேவனை விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இல்லைங்க, பிரியம் இல்ல, மனசு இல்ல. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, மகிமைப்படுத்துறாரு. நான் பாக்குறோம், இப்ப அப்படிப்பட்டவர் சுகோர சார்களே, தேவனுக்கு விரோதமாக இவரு தூசணம் சொன்னாரு, குற்றச்சாட்டு எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. கத்தரா இயேசு இதுதான் வந்து நம்மளுக்கு கத்தரா இயேசுக்கு என்ன என்ன பண்ண முடியல. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, தேவன் இடத்துல அவர் போய், தேவனே இந்த பாத்திரம், ஆமா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க பாருங்க, நீங்க வசனம் நீங்க 26:39 வசனம்.
சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று
ஜெபம். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஆமா என்ன என்ன சொல்றேன் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கிற சகோதர சொல்ல, இதுக்கும் நம்ம பார்க்கும்போது அது பொய்யான குற்றச்சாட்டு தான். அப்படி கத்தாவ இயேசு மேல சுமத்தது என்னது, பொய்யான குற்றச்சாட்டு. ஆனா அதுல கூட தேவனுக்கு விரோதமா அவரு செஞ்சாருங்கிறது என்ன பண்ணல, விரும்புறதில்ல. அப்படின்னா தேவன் மேல எவ்வளவு அளவு கடந்து அன்பு வச்சிருப்பாருங்கிறது நம்ம சிந்திச்சு பாருங்க சகோதரர். ஒவ்வொருத்தர் கர்த்தரா கர்த்தர் இயேசு தேவன் மேல எவ்வளவு பெரிய பயபக்தியும் அன்பும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காருங்கிறத வந்து அவர் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். அது பாருங்க, அதனாலதான் என்ன கேக்குறாரு, தேவனே இது முன்பாக இந்த பாத்திரம் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி. எவ்வளவு முறை பங்கி கிறாரு, அது நம்ம நம்ம யோசிச்சிருக்கோமா அதை பத்தி என்ன சொல்றதுன்னா, இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது, எங்க ஃபேமிலி ஒரு ஆபரேஷன் போனோம் முக்கியமா, பிரதர் கிட்ட போய் கேக்குறேன், பிரதர் ஒரு 3000 கொடுங்க பிரதர், நான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு. பிரதர் இல்ல பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாருவீங்க, எனக்கு தான் என்ன இருக்குது, ரொம்ப அர்ஜென்டா இருக்கு. அப்ப மறுபடியும் நான் பிரதர் நான் விட்டுட்டு நானே ரொம்ப கஷ்டம். அப்புறம் மறுபடியும் இல்ல பிரதர் அவர் மேம்போக்கம் மறுபடியும் என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னு, நான் எனக்கு அவ்வளவு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கத்தரையே சொல்லுதாங்க. என்ன தேவனுக்கு விரோதமாக தேவ அந்த அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பிதாவாகிய தேவன் மேல். அதனாலதான் தேவனுக்கிட்டே போய் கேட்கிறாரு, என்ன தேவனே இந்த பாத்திரம் மட்டும் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கிட்ட, ஆனாலும் என் சித்தத்தின்படி. எத்தனை முறைக்கு போய் கேட்கிறார், மூன்று முறை கேட்கிறாரு. அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, இல்லப்பா மகன் இது நீங்க எடுத்தது ஆகணும், மகன் இந்த பாத்திரத்தை நீங்க என்ன பண்ணணும், நீங்க எடுத்தது ஆகணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணாரு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை அன்பானம் பண்ணாது. அப்பவும் தேவனுடைய சித்தத்தின்படி கத்தரையே என்ன பண்றாங்க அது. அப்போ இதெல்லாம் இருந்துக்கும், இதெல்லாம் இதெல்லாம் துக்கங்கள், என்ன சொல்றேன், இதெல்லாம் மன கஷ்டங்கள், விசாலங்கள், எனக்கு துயரங்கள், வியாகுலங்கள் அத்தனையும் அங்க கிசமேனல் வந்து இருந்துக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இருந்துக்கும், அந்த கிசமேனல் கிசமேனல் இன்னொரு விஷயம் என்ன என்ன நம்ம பார்க்கும்போது சவர் சொல்றது, பிசாசுடைய ஒட்டுமொத்த பலமும் அங்க பிரயோகப்படுத்தப்பட்டது. ஒட்டுமொத்த நம்ம கெசமல இருந்து நம்ம அது ஆரம்பமாக கெசமல இருந்து பார்க்கும்போது பிசாசுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படின்னா எவ்வளவு டெம்டேஷன் வந்திருக்குமே பாருங்க அந்த கெசமல. அதெல்லாம் நம்ம என்ன என்னங்க பிசாசு கேட்டுக்கலாம், என்ன மாதிரி கேட்டுக்க, இஸ்ரேலுக்காக மறிக்க போறீங்களா, இவங்க தான் உங்களை காட்டி கொடுக்க போறாங்க, எவ்வளவு டெம்ட் வந்திருக்கும் சகோதர சொல்லுங்க, இவ்வளவு தூரம் நீ கஷ்டத்தை இருக்க போறீங்களா அப்படி எல்லாம் நிறைய அநேக விதமான என்னங்க அந்த என்ன அட்டெம்ட் அந்த சோதனைகள் அதெல்லாம் அவர் பிசாசு எல்லாம் பண்ணிருப்பாங்க சகோதர சொல்லுங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இது என்ன நம்ம என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அவர் பரிபூர்ண மனுஷனால கூட அதை தாங்கவே முடியாது அப்படிங்கிற இப்படி போற ஏன்னா நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, ஒரு விஷயம் தான் தாங்கலாங்க ஏதோ, ஆனா கவலம் மேல கவலம் தான், துக்கம் மேல துக்கம் தான், துயரத்தின் மேல துயரம் தான். சில நேரத்தில் நம்ம கவலை வந்தா என்ன தெரியலமா, சகோதர சகோதரிகள் இருதயம் அடிச்சிரும், நெஞ்சு அடிச்சிரும், சாப்பிடவே முடியாது சகோதர சகோதரி. அப்ப எவ்வளவு ரெண்டு மூணு நாள் அந்த கஷ்டம் வந்து முடியும், அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும். இப்ப அதே சமயத்துல அநேக பேர் என்ன வராங்க, நீ கவலை தாங்க முடியாம என்ன பண்ணிடுறாங்க, அப்ப கேட்ட என்ன பண்றாங்க, அது என்னால தாங்க முடியாம அவரை வந்து சூசைட் பண்ணிட்டோம்னா அப்படின்னா, ஒரு கவலைங்கிற மனுஷனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. சகோதர சகோதரி கத்ரா இயேசு கிறிஸ்து இவ்வளவு பார்த்தா அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தனால வந்த அந்த என்னங்க இருட்டு நிலைமை. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது என்னங்க, எருசலேம் பற்றின அவளை எவ்வளவு கவலை, எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு எருசலேம் மேல, இஸ்ரேல் ஜனங்கள் மேல, ஆபிரகாமின் சந்ததி மேல, அது கவலை. அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்கும்போது அந்த யூதாஸ் மேல இந்த நம்பிக்கை துரோகம், என்ன இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அது ரொம்ப கவலை. அப்புறம் என்ன ஆச்சுங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சிப்பு, அது மட்டும் இல்ல இவருடைய ரட்சிப்பு, இதெல்லாம் வந்து சரியான நான் என்ன சொல்றேன், அந்த பலியாக நான் இருக்கிறேன்னா என்கின்ற ஒரு கவலை, ஒரு பயம் இருந்துச்சு பார்த்து வந்துச்சு. அப்புறம் அடுத்த பார்க்கும்போது என்ன ஆச்சுங்க, எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு விரோதமாக, ஐயோ ஐயோ நம்ம கத்தரா இயேசு கிறிஸ்துக்கு என்னங்க, அது ரொம்ப அதனால தான் நான் பார்க்கும் போது அந்த அவர் ஜெபித்த ஜெபம் இதெல்லாம் மனசுலயே அது ஜெபித்த ஜெபம் அது சொல்றாங்க, வாயில வார்த்தை வரல அந்த வார்த்தைகள் எப்படி தெரியுங்க வெளியிருந்திருக்கு, அப்படி ரத்தத்து நம்ம பிளட்டாக அது வந்து வசனம் இவ்வளோ 22:44 ஆசம்
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது.
ஆமா அவர் என்ன பண்ணாரு, அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாரு அப்படின்னா என்ன, நான் சொல்ற சொல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல தேவன் யாரை விட்டுருக்கோம், நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து யாரை விட்டுல நம்ம பாருறோம், இதாவது அப்பவே என்ன அவ்வளவு தூரம் என்ன பண்றாங்க ஊக்கமாக, அவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் நமக்கு என்ன மாபெரும் எக்ஸாம்பிள் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ற தேவன் இடத்துல என்ன பண்றாரு, ஊக்கமாக ஜெபம் பண்ணாரு. ஆனா என்னவா அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன வச்சுக்கோங்க, அவன் ரத்தத்தின் பெருந்துளிகளாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன பாருங்க, லூக்காவது எழுதியிருக்கிறாரு, என்ன லூக்கா ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட கஷ்டம் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தேவன் என்னங்க அது பரிசு தாவினால அது எழுதியிருக்கிறார் நம்ம பாருங்க, அவ்வளவு கஷ்டங்கள் இது இது இந்த கஷ்டம் ஒரு ஒரு சகோதரர் எப்படி சொல்லியிருக்கிறான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சாவுக்கு பக்கத்துல இருக்குதுங்க, அந்த அளவுக்கு பக்கத்துல போயிட்டாரு நம்ம கத்ரா இயேசு. இனி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதை நீட்டிச்சுட்டு போனா நீ அவ்வளவுதான் அப்படின்னா அந்த அளவுல அது என்ன சொன்ன ஒரு மரணத்துக்கு பக்க பக்க ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நம்ம கத்ரா இயேசு. அவ்வளவு தூரம் அவருக்கு என்ன இருந்துச்சுங்க அந்த ஒரு அந்த கெசமேலனுடைய கஷ்டம், கெசமேலனுடைய பாடுகள் கஷ்டங்கள் அதான் நம்ம பார்க்கும்போது. அதனாலதான் அவருக்கு அந்த பரிபூர்ண மனுஷனாக இருந்தா கூட அது முடியாது அப்படிங்கிறாரு, ரொம்ப ரொம்ப முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எது என்ன எதிர்பார்த்தாருன்னா இந்த சீசர்கள்ட்ட ஏதாவது ஒரு ஆமா ஒரு கொஞ்ச நாவது எனக்கு ஏதாவது ஆதரவு பண்ணுவாங்களா அப்படின்னு அதுதான் எதிர்பார்த்தாரு. அதான் சீசர்கள்ட்ட வந்து கேட்கறாரு, நீங்க பாருங்க மத்த 26:40
ஒரு மணி நேரமாவது
என்னோட கூட சகோதர சொல்ல இந்த கூட ஒரு அருமையான மேனர்ஸ் காட்டிக்கிட்டு சகோதரர் என்ன சொல்றா அவ்வளவு ஜென்டலா கேட்டாராம் கத்தரா இயேசு கிறிஸ்து, அவ்வளவு ஜென்டலா கேட்டாராம். என்ன பண்ணா ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணிருக்க, என்னப்பா நீங்க இப்படி தூங்கிச்சுக்கிறீங்க, அவ்வளவு ஜென்டலா நம்மளுக்கு கத்தாதீங்க, அவ்வளவு உள்ள என்ன இருக்கு உள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட சீசனல் மத்தியில் எப்படி காமிச்சிருக்காங்க பார்க்கும்போது, அவ்வளவு ஜென்டலா அங்க பேசிருக்காரு நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்ல. அப்ப அந்த கெசமினல் பார்க்கும்போது அவர் ஒருத்தரே என்ன பண்ணாரு, ஆமா அவர் ஒருத்தரே கஷ்டப்படுறாரு, அது கூட அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அங்க நிறைவேறிச்சு நம்ம பார்க்கிறோம் 63:3. கஷ்டங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் ரொம்ப நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, கெசமேல வந்து அவங்க சுமதாரங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. அப்போ கடைசியாக தேவன் என்ன பண்ணாரு, அவ்வளவு தூரம் என்ன நம்ம பார்த்தோம் அதை சொல்றாரு, கிட்டத்தட்ட அந்த இதுக்கு பக்கத்துல போயிட்டாரு, அந்த சாவுக்கு பக்கம் பக்கம் போயிட்டாங்க, அந்த ஒரு ஸ்டேஜ் சொல்றது அந்த கஷ்டம். அப்ப கடைசியாக என்ன பண்ணாருனா, அவ்வளவு ஊக்கமாக தேவனிடத்துல பிதாவாகி தேவனிடத்துல ஜெபம் செய்யும் போது கடைசியா தேவன் என்ன பண்ணாருன்னா, என்ன பண்ணார் கடைசியா ஒரு தூதனை, ஆமா நீங்க அனுப்புங்க லூக்கா 22:43.
அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை
பலப்படுத்தினான். என்னங்க, அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதனால தூதன் வந்து பலப்படுத்தினாரு கர்த்தர் இயேசு. ஒரிஜினல் இருக்கா அப்படி பாருங்க, நீக்கப்பட்ட போயிருந்த தூதன், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அங்க பலப்படுத்தினாருக்கு நீக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கு சகோதர சோழர்ல. ஆனா தூதன் வந்து வரல, மாறாக தேவனுடைய தூதுதான் வந்து அவரை ஆட்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் கடைசியாக அவருக்கு நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுத்தாருன்னு பார்க்கும்போது, தேவனுடைய கிருபையும் அவருடைய அன்பையும் அவருடைய அங்கீகரிப்பையும் அவங்க கொடுத்தார். அப்படின்னு என்னன்னா, கர்த்தருடைய மனசுல தேவன் தன்னுடைய ஃபேவர் அந்த கிருபையை கொடுத்தது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அப்போதான் அவரு தைரியம் வச்சு. இது தேவன் என்னன்னா, இந்த பலியை தேவன் அங்கீகரிக்க போறாரு, இதுல எந்த ஒரு மாசுலிங்கிறது வந்து தேவன் வந்து ஏற்றுக்கொண்டாரு. அதுதான் என்ன ஆயிடுச்சு சகோதர சொல்ல, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்ல அந்த நம்பிக்கை அவருக்கு வந்துச்சு. தேவன் இனி நமக்கு என்ன, இனி வந்து தேவன் இது வந்து என்ன அங்கீகரிக்கிறாரு, தேவன் தன்னுடைய கிருபையை, ஆமா தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம், தேவன் இந்த பலியை ஏற்றுக்கொள்ள போகிறாருங்கிறது அந்த அசூரன்ஸ். அது அது வந்து நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவன் அந்த கிருபையை அங்க கொடுக்கும் போது கர்த்தரா இயேசுக்கு என்னன்னா, அதுதான் வந்து என்ன பண்ணுச்சு அதுக்கு பிறகுதான் அவர் என்ன ஆகிறாரு, இனி என்ன பண்ணலாம், நம்ம ஒப்பு கொடுக்கலாம், தேவனுடைய சித்தம் இருக்கு, தேவன் நம்ம நடத்துவாரு, தேவனுடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த பலி தேவன் அங்கீகரிப்பாருங்கிற அந்த என்ன அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக அது வந்துச்சு. இது கூட அது எதனால வந்துச்சுங்க, தேவன் அந்த கிருபையை கொடுத்ததுனால சகோதர சார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சுங்க அந்த கிச்சமையில. இது குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன, நான் அவர் கத்தரால் இயேசு கிறிஸ்துடைய வெற்றி ஆக்சுவலா எங்க நான் பார்க்கும்போது, கல்வாரி சிலுவையும் அது வெற்றி தான், ஆனா அதை விட பெரிய வெற்றி எங்க கிடைச்சியா, எங்க வாங்கினா, இதுதான் இதுதான் ஒரு இந்த இதுதான் ஒரு வாங்கின மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்ப தேவனுடைய கிருபையை அவர் பெற்றுக்கொண்டதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அவருக்குள்ள அது பலத்த சோகர சோழல. அப்ப அதுல இருந்து அவர் முடிவு பண்ணிட்டார், ரைட் இனி என்ன பண்ணலாம், நமக்கு முன்பாக நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம போகலாம். அது அது ஒரு வசனம் போறாங்க நீங்க, சங்கீதம் 4:18 போறேன்.
என் காண்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது,
ஆமா என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உங்களுக்கு கிருபை என்னை தங்கி, அதான் கர்த்தர் இயேசுக்கு என்னாச்சுங்க, அவ்வளவு தூரம் துயரப்படும் போது அந்த என்ன பக்க பக்கம் போயிட்டாரு, எங்க அந்த கஷ்டத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. அப்போ என்ன சொல்றாங்க, அப்போ தேவனுடைய கிருபை கொடுத்ததுனால அதுதான் தேவனுடைய கிருபை தான் அவரை ஆற்றுச்சு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல சகோதர சொல்றீங்களே, அப்ப அதுக்கு பிறகுதான் என்னன்னா, அவர் ரொம்ப முடிவாக என்ன சொல்றாங்க, அந்த தைரியமாக அந்த சிலுவை பாடுகளுக்கு அவர் முன்பாக அவர் வந்தாரு. அப்போ அதுதான் அது ஒரு வசனம் இருக்கு, நீங்க பாருங்க யோவான் 16:32 வசனம் நீங்க பாருங்க. நீங்கள் சிதறுண்டு ஆடைகளை போல என்னை விட்டு பிரிந்து போகக்கூடிய காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, நீங்கள் எல்லாரும் வந்து போய்விடுவீர்கள், ஆனாலும் என் பிதா எப்பொழுதும் என்னோட கூட. அப்ப அதுதான் அப்ப சொல்ல அந்த தேவன் கொஞ்சம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கைவிட்டாரு, ஆனாலும் கூட என்ன பண்ணாரு, கடைசியாக கடைசியாக அவர் தூக்குனாருங்க. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னுடைய கிருபை அன்பையும் கொடுத்து என்ன பண்ணாரு, தூக்குனாரு. அதுதான் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பலனும், அதுதான் எல்லாவற்றையும் வந்து சந்திக்கிறதுக்கு என்னன்னா, சகோதர சகோதரியா மனரீதியாக எல்லா கஷ்டங்களையும் பட்டு மனரீதியாக ஜெயம் கொண்டது எங்கன்னு பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து நீங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து அதுக்கு மேல என்ன சொல்றேன்னா, அந்த அதெல்லாம் இந்த சரீர பிரகாரமான பாடுகள் அதெல்லாம் சகோதர சகோதரி நம்ம ஆழ்ந்து நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கணும் சுகர சொல்றது. அப்போ ஆனா அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் தன்னுடைய கிருபையை அங்க நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க தந்தாரு. அப்ப தந்த உடனே அவர் பாருங்க வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நம்ம நல்லா தெரியும் இந்த சமயத்துல பிசாசுடைய முழு பலமும், அதே மாதிரி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க இல்லீங்களா, ஆட்கள் எந்த ஆட்கள் வந்தாங்க நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசிரியனுடைய ஆட்கள் வேலையாட்கள். அவங்க எல்லாம் வந்து என்ன நம்ம பார்க்கிறோம், சாத்தான் வந்து லேசில் விட்டுட மாட்டான். அப்போ அந்த ஆட்களை எந்த அளவு யாக விட்டுருப்பாங்க நீங்க பாருங்க. அப்ப எந்த தூரம் கத்தரா இயேசு கிறிஸ்துக்கு அடிகள் அடிச்சிருப்பாங்க நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அப்படின்னா முழு பலமும் அதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்கள் வந்து அவ்வளவு தூரம் என்ன பண்ணிருப்பாங்க கத்தரா இயேசுக்கு அந்த அந்த அடிகளை என்ன சொல்றோம் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து ரொம்ப வந்து சித்தரவாதம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க சகோதர சொல்ல. ஆனா இதெல்லாம் தனக்கு முன்பாக இருக்குங்கிறது நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். அதனாலதான் அந்த தேவனுடைய கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அவர் வந்துட்டாரு சந்திக்கிறதுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அந்த ஆட்கள் வந்த உடனே அருமையான வார்த்தைகளை சொல்ற என்ன சொல்றாங்க, யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் இயேசு. யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் இயேசு. என்னை பிடிச்சிக்கோங்க, ஆனா என்னோட கூட இருக்கிற இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணணும், போக விடுங்க. அந்த 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 ஒரு விஷயத்தை அங்க வைக்கிறாரு. என்னை தானே தேடுறீங்க, என்னை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பிடிச்சிக்கோங்க. ஆனா இந்த 11 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுங்க, நீங்க போக விடுங்க. அப்போ அது சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு சகோதர சகோதரர்கள். ஏனென்றால் நம்ம யோசித்து பாருங்க, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் அவ்வளவு பாடுகள் இன்னைக்கு அவருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஏன்னா அடி அடிகள் பயங்கரமான அடிகள் கொடுமைகள் அவர் அனுபவிக்க போறாரு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் சீசர்கள் யாராவது இவங்க கூட இருந்திருந்தாலும் ஏன்னா சீசர்கள் இன்னும் என்ன வாங்கல வருஷத்தால் தெரியல. அது கர்த்தர் இயேசு நல்லா தெரியும். நம்ம ஒரு உதாரணம் போறோம், பேதர் வந்து கூட இருக்கிறாருன்னு சொன்னதுக்கு என்ன பண்ற காரணம், பேதர் வந்து இவர் கூட இருந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ற காரணம் சார், ஆமா என்ன அவர் தூசணம் பண்றதுக்கான சார் போறோம் நம்ம கத்திரை. அப்ப அப்படி இருக்கும் போது 11 அப்போஸ்தலர்கள் சிக்கியிருந்தாங்கன்னா என்ன இருக்கு? அது வந்து அதான் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமும் அதான் நம்ம பாருங்க. அப்போ அந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னா கத்திராக இயேசு கூட இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு மனசுல இருக்கு. ஆனா சரீரம் அடி என்ன மாதிரி அடின்னு இருக்கிறீங்க. அப்ப அதனாலதான் கத்திர இயேசுக்கு முன்னாடி நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணாருன்னா என்னை பிடிச்சிருந்தோம், ஆனா இவங்களை என்ன பண்ணுங்க அவங்க வருவாங்க பின்னாடி வருவாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சு கத்தரா இயேசு அவையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர் அங்க போயிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து சகோதர சகோதரர்களே அவரு ஆசிரியர் இடத்துல அவர் வந்து நம்ம கத்தரா இயேசு அங்க ஒப்படைக்கப்பட்டாரு. அப்ப அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்க அவ்வளவு அடிகளை அவ்வளவு கஷ்டங்களை அவ்வளவு என்ன சொல்றீங்கன்னா அவமானங்களை அதெல்லாம் வந்து நம்ம கத்தரா இயேசு என்ன பண்ணாரு தாங்கினாரு. அது தாங்கக்கூடிய பலம் எப்படி கிடைச்சிருக்கு அவருக்கு சகோதர சகோதரர்கள், அதை தாங்கக்கூடிய போல எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சொல்ல அவர் தேவன் மேல் வச்சிருந்த விசுவாசம், தேவன் அவருக்கு கொடுத்த கிருபை, தேவன் அவருக்கு கொடுத்த இரக்கம், தேவனுடைய உறவு அதுக்குள்ள இருக்கா தேவனுடைய கரத்தில் இருக்கிற அதனாலதான் கத்தரா இயேசு கிறிஸ்துனால தாங்க முடிஞ்சது. அதான் நாளைக்கு வந்து என்ன சொல்றேன்னா சப்போஸ் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து மீட் பண்ணி கத்தர் இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க ஜெயம் கொண்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன தெரியுங்க சொல்லுவார், இதாகிய தேவன் தான் எல்லாமே எனக்கு உதவி பண்ணாரு, அவரு செய்யாம நான் என்ன பண்ண முடியும், இது வெற்றியை நான் பெற்று இருக்க முடியாது. அப்பா சகோதர சகோதரர்கள் அதுதான் தேவனுடைய கிருபை அன்பு தான் கத்தரா இயேசு கிறிஸ்து அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்குவதுக்கு என்ன பண்ணுங்க அங்க உதவி செய்தாரு. அதே சமயத்துல கத்தர் இயேசுக்கு உதவி செய்திருக்காரு தேவன். எப்படின்னா அந்த வழிகள்ல வந்து வழியை கம்மி பண்றது செய்யல, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம பாருங்க, ஒரு அடி அடிச்சா அதனுடைய 100% வழியை நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து அனுபவிச்சு அந்த வழியில என்ன பண்ணல, அந்த வழியில எல்லாம் கம்மி பண்ணல, மாறாக அந்த வழியை தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாரு அந்த மனப்பக்குவத்தை அங்கே தந்தார் அப்படின்னு நான் சகோதர சொல்றே. நம்ம பார்க்கும்போது அது நம்ம என்னங்க நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் என்ன பண்ணாரு அந்த விசுவாசம் அந்த வைராக்கியம் தேவன் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு அனுபவிச்சுக்கிறாரு. இது இது இந்த பலிதான் என்ன ஆக போகுது எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கும் அவங்க மீட்பு அப்படின்னு நான் என்ன நான் சகோதர சொல்ல ஒவ்வொரு அடிகள் வாங்கும் போது அவருடைய மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இது ரொம்ப என்ன சொல்றதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமான என்ன சொல்றதுன்னா அதே சமயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஒவ்வொரு சிலுவையின் பாடுகளை வந்து என்ன சொன்ன ஆணி அடிச்சாலும் சரி அவரு வந்து என்ன சொன்ன கை கால கட்டி தூக்கி வீசினாலும் சரி அடிச்சாலும் சரி அவங்க துப்புனாலும் சரி அவருடைய மனசுல அளவு கடந்த இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு இந்த பலி மூலமாக என்ன கிடைக்க போகுது, ஆமா அந்த ஆணி அடிக்கிறவனுக்கு என்ன கிடைக்க போகுது, அவமானம் பண்றவனுக்கு என்ன கிடைக்க போகுது, ஜீவன் கிடைக்க போகுது, தன்னை வந்து என்ன நிராகரித்த எல்லா ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது. இதுதான் வசனத்தை சத்துருக்களையும் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரர்களே நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து அவருடைய மனசுல என்ன இருந்துச்சுன்னா அதுதான் இருந்துச்சு. என்ன அது ஒரு வசனம் நீங்க நீங்க வசனம் நீங்க பாருங்க எபிரேயர் 12:2 என்ன அவர் ஆமா, அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம். அவர் என்ன, அவருக்கு முன்பாக என்ன சந்தோஷம்? உலகத்தின் ஜனங்களே என்ன போறாங்க? ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னங்க சகோதர சோழர்களே? தேவனுடைய சித்தம் இந்த உலகமே என்ன, ஜீவனை பெற்றுக் கொள்ளணும், இழந்து போன அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளணும், இதுதான் அவருடைய சித்தமா இருக்குது. அப்ப கர்த்தர் இயேசு இப்ப என்ன பண்றாரு? அவ்வளவு அடிகள், அவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக பிரவேசித்து அதை அனுபவிக்கும் போது இதன் மூலமா என்ன ஆக போகுது? உலகத்துக்கு தேவனை உங்களுடைய சித்தம் நிறைவேற போகுது. இன்னும் இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட என்ன பண்றேன் நான் தாங்க, அதுதான் அவர் என்ன சொல்றாங்க, அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஆனா சந்தோஷத்தின் போட்டு, அதுதான் சந்தோஷம். இந்த உலகமே ரசிக்கப்படைய போகுது, தேவனுடைய சித்தமே நிறைவேற போகுது. என்ன ஆதம் இழந்து போன அந்த ஜீவனை என்ன, அந்த அவருடைய மரணத்தினால என்ன பார்ப்போம், இந்த உலகமே மீண்டுமாக ஜீவனுக்குள்ளாக பெறப்போகுது. இதெல்லாம் நினைத்து பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா, அந்த எல்லாம் வந்து பொறுமையாக என்ன பண்ணாரு சகித்தார். வழி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குது அவருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது சகோதர சொல்றது இதெல்லாம் நம்பி கத்தரா இயேசு கிறிஸ்து. இவரையர் 53 அதிகாரம் 11 இவரையர் சாரி ஏசாயா 53:11 வசனம். ஆமா, அவ தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு, இதெல்லாம் தீர்க்க தரிசனமா, அவ்வா ஆத்ம வருத்தம்ங்கிறது எதுங்க, அந்த சிலுவையின் பாடுகள் நம்ம கெசமேலிருந்து அவருடைய இருக்கக்கூடிய பாடம், அவர் ஆத்ம வருத்தத்தின் பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா சோர சோழர்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில். அப்போ தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், திருப்தியாவார்னா இது கிடைக்கும். அந்த வசனம் எல்லாம் அந்த வாக்கு தத்துவங்கள் அந்த பெய்த்துங்க, தேவன் மேல அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைவேற போகுது. அப்ப எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் மேல அந்த விசுவாசம் வச்சிருப்பாருங்க, தேவன் வாக்கு கொடுத்து நிச்சயமாக நிறைவேறும் அந்த அந்த அவ்வளவு விசுவாசம் நிச்சயம் பார்க்கும் போது இதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்குறேங்கிறாரு. நாமும் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நம்ம கத்தராக இயேசு மாதிரி நமக்கு ஒரு பாக்கியம் இருந்துச்சுன்னா, அவர் மாதிரி அவருடைய பாடல்கள் மாதிரி கடைசி காலத்துல ஒரு ரத்த சாட்சியை கிடைக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நாம நாளைக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு என்ன அந்த அரசியல் முன்பாக நம்ம போய் நிற்கும் போது, அப்ப என்ன அப்ப கூட நமக்கு இதே தான் என்ன சொல்ற, நம்ம கத்தராக இயேசு மாதிரி தான் தேவன் நமக்கு அந்த வெற்றி கொடுப்பார். அப்ப அந்த சமயத்து அதனால்தான் கத்தரை இயேசு என்ன சொன்னாரு, உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தும் போது நீங்க என்ன பேசுவோம், நீங்க என்ன செய்வோம் அப்படின்னு என்ன பண்ணிடாதீங்க, பயப்பட வேண்டாம். தேவன் அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன பேசணும், என்ன செய்யணும் என்ன பண்ணுவாரு, தேவன் என்ன அது அந்த கிருபையை கொடுப்பாரு உங்களுக்கு, அந்த ஆவியை வந்து தருவாரு. அப்ப அதுவே உங்களை என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த வெற்றியை அந்த ஜெயத்தை தேவன் கொடுப்பாரு. அதான் நம்ம பார்க்கும்போது அப்போ தேவன் மேல என்னங்க நம்முடைய விசுவாசம், அதான் சொன்னாங்க ஒன்னியவன் 5:4 தேவனெல்லாம் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே. அப்போ என்ன சகோதர சொல்லே, அப்ப நாம் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் பேர்ல, தேவனுடைய வசனங்கள் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசம் தான் நம்ம என்ன பண்ணோம் ஜெயிக்க வைக்க அப்படின்னா, அந்த விசுவாசத்தை நமக்குள் நிலை பெற செய்வர் யாரு சகோதர சொல்லே, அந்த விசுவாசத்தை நமக்குள் நிலை பெற செய்வர் யாருன்னு பார்க்கும்போது அது தேவன் தான். அதனாலதான் பேதரு அங்க என்னங்க, நான் நான் என்னங்க உன்னை நான் சாகர இருந்தாலும் கூட உங்க கூட நான் சாகரன்னு சொல்லும் என்ன சொன்னாரு பேதருக்காக, நம்முடைய கத்தரை இயேசு என்ன பண்ணாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஏறிட்ட வேண்டிய கொள்கிறேன். அப்போ நம்ம நமக்குள்ள அந்த விசுவாசம் வந்து நிலை பெற செய்யணும் அப்படின்னா, அதுக்கும் தேவன் தாங்க அந்த கிருபையை கொடுக்கணும் அந்த விசுவாசத்துக்கு அப்படின்னு நான் சோர சொல்லல. அப்ப நம்முடைய இது எவ்வளவு இருக்குன்னு இருக்கு, இந்த ஓட்டத்துல பங்கு, இந்த ஓட்டத்துல நம்முடைய பங்கு எவ்வளவு இருக்கிறீங்க, எல்லாமே முழுக்க முழுக்க பிதாவாகி தேவன் தான், எல்லாமே எல்லா காரியங்களையும் அவர் தாங்க செய்கிறார். நம்ம என்னன்னா அவருக்கு ஒத்துழைப்பு இருக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய பங்கு என்னன்னா தேவன் தம்முடைய கிரியைகளை நமக்குள்ள வந்து நடப்பிக்கிறது, நம்ம என்னங்க நம்ம என்ன ஒத்துழைப்பு பண்ண அவருக்கு, அவ்வளவுதான் அவளுடைய மற்றபடி எல்லா பலமும் எல்லா கிரியைகளையும் பிதாவாகி தேவன் தாங்க செய்யறாருங்க. இது ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கத்தரா இயேசுக்கும் அப்படிதாங்க செஞ்சார், கத்தரா இயேசுக்கும் அப்படிதான் போனார். பிதாவாகி தேவன் எல்லா அனைத்து காரியங்களையும் என்னங்க அவருக்கு, ஆனா முழுக்க முழுக்க கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு, பிதாவாகிய தேவனுக்கு முழு அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தாரு. அதான் நம்ம பார்க்கும்போது என்ன, சகோதர சோழர்கள் ஒரு மாபெரும் ஒரு சத்தியம் இந்த பாட படிக்கும்போது நமக்கு கிடைச்சது என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சோழர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டியும் சர்வ சிருஷ்டியும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சர்வ சிருஷ்டியும் தேவனை நம்பியே வந்து அவர்கள் வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஒரு மாபெரும் ஒரு சத்தியம். அதாவது என்ன சொன்னா, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய என்ன சொன்ன தேவன் சார்ந்து தேவன் மீது அது வந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஒவ்வொரு சிருஷ்டியும் வந்து என்ன சொல்றா அது என்ன அது பிள்ளைக்கும். ஆனா சகோதர சொல்லு, இன்னைக்கு நீங்க பிசாசு இதை அப்படியே மாத்தி வச்சிருக்கான், இந்த ஒரு இது இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு மாத்தி வச்சுட்டா என்ன தெரியுங்களா, நீங்க உன்னால் முடியும், உன்னால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை, தன்னம்பிக்கை. இதெல்லாம் இது வந்து இது தேவனுக்கு சமூகத்துக்கு விரோதமானது. அப்ப பார்க்கும்போது இது நம்மளால முடியாது, யாருனாலும் முடியும், தேவனால முடியும். தேவன் எல்லா காரியங்களும் நம்முடைய நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை இல்ல, நாம் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நாம் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தேவன் எல்லாவற்றையும். அவர் என்ன முதல்வராக இருக்கிறாரு, சகல ஊற்றுக்கும் காரணராக இருக்கிறது யாரு பார்க்கிறோம்? இதை வகை தேவன் தாங்க நம்ம பார்க்கணும். சுகர சொல்ல இதெல்லாம் நம்ம பார்க்க பார்ப்போம். நம்முடைய விசுவாசத்தை கடைசியா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம விசுவாசத்தை வந்து நம்ம காத்துக்கொள்ளனால கூட அது அதை நமக்கு நமக்குள்ள வந்து நிலைபெற செய்வர் யாருன்னா இதவாகி தேவன். அதுக்காக நம்ம என்ன சொன்னோம், அவரிடத்துல ஜெபம் செய்யணும். நம்ம இந்த விசுவாசத்தை காப்பதற்காக நம்ம தேவனத்துல என்னங்க ஜெபிக்கணும். அதுதான் நமக்கு அது ஒரு லெசன் கொடுக்கறாரு. நம்ம பார்க்கணும். அடுத்தாக சகோதர சோதரில இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பங்கு. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சகோதர சோதரில நம்முடைய கர்த்தராக இயேசு மேல ஒவ்வொரு அடிகள் முழுவதுமாக அனுபவித்தாங்க. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அடிகளையும் என்ன சொன்னோம், ஒவ்வொரு வேதனைகளையும் அவமானங்களையும் முழுவதுமாக அனுபவித்தாரு. அப்ப இதெல்லாம் ஆகும்போது இதவாகி தேவன் எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய கத்தரா இயேசு மேல அவர் சரீரத்தில் வாங்கினாரு, அவர் சரீரத்தில் ஒவ்வொரு அடி வாங்கியிருக்கிறாரு. யார் வாங்கியிருக்கிறாரு? நம்முடைய கத்தராக இதை வாங்கி தேவன் எங்க வாங்கியிருக்கிறார்? அவங்க இறுதியத்துல தன் மகன் ஒவ்வொரு முறை அடிக்கும் போது, ஒவ்வொரு முறை வந்து கஷ்டப்படும் போது, ஒவ்வொரு முறை கீழே தள்ளும் போது, அவமானப்படுத்தும் போது எவ்வளவு தூரம் வந்து அவருக்குள்ள பிதாவாகி தேவனுடைய மனசுக்குள்ள, அதாவது நீ புதுசு ஆக போறாரு அறியாமை கொடுக்க போறாருன்றது இருக்கட்டும், அது கண்டிப்பா செய்ய போறாரு. ஆனா பிராக்டிக்கலா கண்ணு முன்னாடி அப்படி செய்யும் போது என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஆனாலும் கூட அது யாருக்காக செய்தார்? இதை தேவன் யாருக்காக செய்தார் என்று பார்க்கும்போது நமக்காக தான். என்னங்க இந்த உலகத்தினுடைய மனுக்குள்ள எவ்வளவு தூரம் பிதாவாகிய தேவன் இந்த பூமி மேல அனுபவிச்சிருப்பாங்க? அடிக்கிறியா? உனக்குதாப்பா என்னுடைய மகன், உனக்குதா என்னையும் அடிக்கிறா? இதாகி தேவன் என்ன பண்ணாரு? கர்த்தரா இயேசு அடிச்சது யார் அடிச்ச மாதிரி? அப்போ சகோதர சொல்ல அதுதான் சத்துருக்களையும் பிதாவாகிய தேவன் அவள் அனுபவிச்சிருக்கிறாரு. சகோதர சொல்ல அதே மாதிரி அவள் அடிகளே சரீரத்தில் அவங்க நம்ம கர்த்தரா இயேசு அப்ப நம்ம மேல இந்த உலகத்து மேல அவள் அனுபவிச்சிருக்காரு. அதனாலதான் நம்ம வசனங்கள் அருமையாக அந்த ரெண்டு வசனம் இருக்குது, முத்தான வசனங்கள், ரொம்ப முத்தான வசனங்கள். யோவான் 3:16 வசனம்.
ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு.
அது இவ்வளவு இல்லைங்க, அது ரொம்ப பெருசு. இவ்வளவுன்னா ரொம்ப அளவே வந்து என்னங்க, அதான் நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 103 படிக்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 103:13 பாருங்க.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கினது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு.
8:9 இருந்து பாருங்க.
கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு
செய்யாமலும்
நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதான் அதுதாங்க அன்பு. அதான் நம்ம பார்க்கிறோம். அது என்ன நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் மகனை நமக்காக கொடுத்தது, அதை நம்ம பார்க்கிறோம். அது எவ்வளவுங்கிறது வந்து எனக்கு அதுக்கு அளவே இல்ல. அதுதான் நம்ம பார்க்கிறோம் சுகாதார இல்ல, அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரே பேரான குமாரை நமக்காக கொடுத்து இவ்வளவாக இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். இது பிதாவாகி தேவன் நமக்கு காட்டின அன்பு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு? அன்பு கிடையாது. இது யோவான் 3:16. அந்த யோவான் 3:16 முன்னாடி ஒரு 1 போட்டிருக்கோம், 1 யோவான் 3:16 படிக்கும். இது நம்முடைய கர்த்தராக இயேசுனுடைய அன்பு. அது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று காட்டியிருக்கிறார். நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக அன்பை காட்ட கடனாக. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சகோதர சகோதரர்கள் அவ்வளவு தூரம் பிதாவாகிய தேவன் அவ்வளவு பெரிய அன்பை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்துக்கு அதை அங்க காட்டியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்கள். அப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருடைய வெற்றி எங்கதான் கிடைச்சது நம்ம பார்க்கிறோம். ஆமா, கெசமேலதான் அவருக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சது. அப்போ அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவர்கள் யாருன்னு பாருங்க, தேவாகி தேவன் தான் சகோதர சகோதரர்கள். அவரு தான் என்ன சொல்றாரு, அதே சமயத்துல அந்த சிலுவை பாடுகள் அந்த கஷ்டங்கள் அந்த நேரங்கள் எல்லாம் அவர் கூட இருந்தவர் யாருன்னு பாக்குறோம்.
ஆமா, தேவனுடைய கிருபையும் அன்பும் தான் அவரை தேட்டுச்சு. அவருக்குள் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசம், அந்த வாக்கு தத்துவங்கள் மேல இருந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுச்சு, கத்தரா இயேசுவை அதெல்லாம் வந்து தாங்கும்படி அங்க 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 செய்ததுங்கிறது நம்ம நமக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு என்ன சொல்லணும், இதா ஆகிய தேவன் கத்தரா இயேசுவை என்ன பண்ணிட்டார், ரச்சித்தார், காப்பாற்றி ரச்சித்திருக்கிறாரு. அதே மாதிரி அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள் இன்றைக்கு நமக்கு அப்ப இன்றைக்கு என்ன சொல்றேன், இன்றைக்கு நமக்கு என்னன்னா அன்றைக்கு நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து கெத்செமனேல என்ன பண்ணாரு, ஒருத்தர் கஷ்டப்படுற தேவன் என்ன பண்ணார், அனுமதித்தார். அவருடைய கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனேல நம்ம பார்க்கும்போது அவர் ஒருவரே என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டாரு, கடைசியாக தேவன் என்ன பண்ணாரு, அந்த கிருபையை கொடுத்து அந்த தூக்குனாரு நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு பார்க்கும்போது சகோதரர் இன்றைக்கு அவருடைய சரீரமாகி சபைக்கு நமக்கு நாம் இன்றைக்கு ஒருத்தரே கஷ்டப்படுறதுக்கு இன்னைக்கு தேவன் நம்மளை விட்டு இல்லையா, அதை நம்ம நினைவு கூற வேண்டியது. கத்தரா இயேசு மாதிரி வந்து அவர் தனியாக அவர் ஒருத்தரே கஷ்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணல, நம்ம தேவன் விட்டுல, நம்ம ஒருத்தரே வந்து கஷ்டப்படணும் என்ன பண்ணல, இன்னைக்கு நம்ம விட்டுல. ஏன்னா நாம் அனைவரும் இன்றைக்கு எந்த நாட்கள் இருக்கிறேன்னா சகோதர சகோதரே, அந்த கெத்செமனேனுடைய நாட்கள் அப்படின்னா நாட் ஒன்லி திஸ் என்ன திஸ் சீசன், இந்த இந்த சமயம் மட்டும் இல்ல, இது கெத்செமனே சீசன் தான், ஒட்டுமொத்த சமயம் இந்த கடைசி, இந்த கடைசி காலத்தில் ஒட்டுமொத்த சபையினுடைய காலமே கெத்செமனே டைம் தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர். அப்ப நம்ம பார்க்கும்போது என்னன்னு நம்ம பார்க்கும்போது அப்ப அந்த தேவன் இன்னைக்கு என்ன, அவன் கஷ்டப்படுறதுக்கு என்ன பண்ணல, நம்மளை விட்டுல, மாறாக என்ன இன்றைக்கு அதை பாருங்க, அதை வசனம் அதை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இன்னைக்கு எங்க இருக்கிறார், ஏழாம் சபை காலத்துல வானத்துல இருக்கிறாரு. அதை நம்ம அன்னைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து கெத்செமனேல கஷ்டப்படும் போது யாரும் இல்ல, ஆனா நாம் கஷ்டப்படும் போது என் வேலை யாரும் இருக்கிறாரு, கர்த்தரா இயேசு இருக்கிறாரு. முதலாம் உயிர்த்தல் இன்னைக்கு உயிரிழந்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க சகோதரர்கள். அது மட்டும் இல்ல, நாம் இன்றைக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு மாம்சத்திலேயே தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா தம்முடைய தூதர்களை வச்சு என்ன பண்ணிருக்காரு, இன்றைக்கு நமக்கும் ஆறுதல் செய்யறதுக்காக அங்க வச்சிருக்காரு சுகர சோர்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதான் நீங்க வசனத்தை நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம் மட்டும் 12 வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தேவன் என்ன செய்வாராம், தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அப்போ சகோதர சோழ இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அப்போ அது யார் என்று பார்க்கும்போது கர்த்தராக இயேசுனுடைய சபை. நான் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அப்புறம் அப்போ அவர் உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் வந்து என்ன செய்வாங்களா. ஆமா, அப்போ சகோதர சோழ இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அப்ப அந்த பாதம் என்பது என்ன, இந்த கடைசி கால சபை, இந்த கடைசி கால சபை. அப்ப இந்த கடைசி கால சபைக்கு என்ன இருக்குதுன்னா சகோதர சோழர்களே, அது கல்லில் இடராது படிக்க அப்படின்னா அந்த சபையின் மக்கள் வந்து கீழே விழாந்து விழுந்து போகாத படிக்க தேவன் என்ன இன்னைக்கு வச்சிருக்காருனா தம்முடைய தூதர்களை இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, கைகளில் அப்படின்னா தேவனுடைய கரத்தில் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்துங்கள் மேல தேவனுடைய சத்தியங்கள் மேல அவர்களை தாங்கி அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டி அந்த நம்பிக்கையில அவர்களுக்கு பலப்படுத்தி அவர்களை என்ன செய்வாங்க, வாங்க வாங்க நம்ம போலாம், தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தை பண்ணிருக்காரு, அவருடைய கூட மறித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம், அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்யும். எல்லா வாக்கு தத்துவங்கள் நமக்கு முன்பாக ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அது செய்வன். இப்படிப்பட்ட மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களை இன்னைக்கு நம்ம அதுதான் தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் அந்த வாக்கு தத்துவங்களை சொல்லி நமக்கு நம்பிக்கையை ஊட்டி என்ன பண்றாங்க, தன்னுடைய கரத்துல தேவனுடைய என்ன தேவனுடைய கிருபையில நம்ம என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு தான் என்ன வச்சிருக்காரு, தேவன் தம்முடைய தூதர்களை வச்சிருக்காரு. அப்பா சகோதர சோழ இன்றைக்கு நான் என்ன பார்க்கிறேன்னா இன்றைக்கு தேவனுடைய ஒரு தூதனாக நான் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். எதுக்குன்னு நான் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிப்போ ஆறுதலை சொல்லணும் சகோதர சோழ. அதே மாதிரி நம்முடைய பாதங்கங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அனைவரும் ஒவ்வொரு தூதர்களாக இன்றைக்கு இருக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம் அனைவரும் ஒவ்வொரு தூதர்களாக இருந்து அந்த அந்த கஷ்டப்படுகிற அந்த சபையின் மக்களுக்கு அந்த என்ன அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் அந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு ஊட்ட வேண்டியவர்களாக நமக்கு இன்றைக்கு தேவன் அங்க வச்சிருக்காரு. அதனாலதான் வந்து பார்க்கும்போது கடைசியாக நம்ம அதை பார்க்கும்போது லூக்கா 12:32 வசனத்துல நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தேவன் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்போ சகோதர சொல்லு அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக தேவன் அதை வச்சிருக்கிறார். என்னன்னா அந்த நம்பிக்கை அந்த ஆறுதலை அன்னைக்கு கெசுமேல கத்தரா இயேசு யாரும் இல்ல, ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறார் தேவன் நமக்கு அநேக என்ன சொல்றா தம்முடைய தூதர்களே நமக்கு முன்பாக அங்க வச்சிருக்காருங்கிறது நம்ம பார்க்கணும். ஆகினால சகோதர சகோதரிகளே அந்த பாத அங்கங்களை பலப்படுத்துவது நமக்கு மிக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த சமயத்துல மட்டுமில்ல நம்முடைய எல்லா இந்த கடைசி கால சபை நிறைவேற வரைக்கும். அப்போ கடைசி கால அந்த சபை அங்கங்களை வந்து அவர்களை வந்து இந்த ஒரு தேவனுடைய சத்தியத்திலும் அந்த வாக்குத்தத்திலும் நிலைபெற செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு மகாபெரிய ஒரு வேலையாக நம்ம கொடுத்திருக்காரு. அது நிச்சயமாக நம்ம அதை வந்து நம்ம செய்யணுங்கிறது நம்ம மேல ஒரு கடமையாக தேவன் நமக்கு வச்சிருக்காரு. நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள். கடைசியாக நம்ம இது நம்ம பாடத்தை முடிக்கும் போது இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துதான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னா அந்த கெசமேன சமயத்துல என்ன சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து லூக்கா 22:46
நீங்கள்
நித்திரை பண்ணுகிறதுக்கு சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜபம் செய்யலாம். ஆகினால கர்த்தர் இயேசு என்ன நம்ம விழித்திருந்து ஜபம் செய்யும் போது எதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? சுகர சொல்ல தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் அப்படின்னா அவருடைய இரக்கத்தையும் நம்ம பெற முடியும். அதனாலதான் என்ன சொல்லணும், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்னங்க இரக்கம் ஆறுதல் அடைவார்கள். அப்புறம் அதே மாதிரி என்னங்க நிறைய அநேக வசனங்கள் நமக்கு தேவன் முன்பாக வச்சிருக்காங்க. அவர் என்ன தேவன் முன்பாக கண்ணீரோடு நம்ம போய் அங்க ஜபிக்கும் போது அவருடைய இரக்கத்தை தேடும் போது நிச்சயமாக நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு இறங்குவார் அப்படின்னு நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா கர்த்தர் இயேசுவே அப்படிதான் பண்ணிருக்காரு. நமக்கு பலத்த கண்ணீரோடும் என்ன விண்ணப்பத்தோடும் தம் நாள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படி பண்ணிருக்காரு. இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு இது வருதுதான், என்னப்பா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கர்த்தர். அப்படின்னா அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறது எவ்வளவு முக்கியத்துவங்கிறது கர்த்தர் இயேசு நமக்கு முன்னாடி எப்படி காட்டியிருக்காருங்கிறது. இப்ப அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம செய்யணுமா, ஓரளவுக்கு கொஞ்சம் தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம தேவன் இதெல்லாம் இந்த காலத்துல நமக்கு நினைப்புறாரு. அதே சமயத்துல நம்முடைய உடன்படிக்கையை எந்த அளவு நிறைவேற்றணுங்கிறது நமக்கு முன்பாக என்ன அது காட்டியிருக்காருங்கிறது அதாவது பொறுப்பு. அது அதுல எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கூட நமக்கு கர்த்தர் இயேசு நமக்கு முன்பாக இங்க காட்டியிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அது லாஸ்டாக ஒரு வசனத்தை நம்ம படிச்சு நம்ம பாடத்தை முடிக்கலாம். ஒரு சங்கீதம் 73:26 ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் சுகர சொல்ல என் மாம்சமும் இருது என்ன ஆகுது. ஆமா அப்படின்னா என்ன எல்லாமே என்ன ஆயிரும், நாளைக்கு ஒரு நாள் மண்ணுதான் சுகர சொல்ல. ஆனா நம்ம தேவன் மேல் வச்சுக்கிற நம்பிக்கை ஒருபோதும் அதுக்கு என்ன அது மரமே இல்லை அப்படின்னா என்ன சகோதர சொல்றீங்களே என்ன சொல்றாருன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அதாவது நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்றாலும் எப்பொழுது இருந்தாலும் என்ன ஆக போகுது, இந்த மண்ணுக்கு மண்ணாக அது போக போகுது. ஆனால் நாம் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தேவன் மேல் வச்சிருக்கிற விசுவாசம் அதை வந்து நம்ம காத்துக்கொள்வேமே ஆனது அப்படின்னா நம்முடைய உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றி அந்த நம்பிக்கையை நம்ம காத்துக்கொள்வேமே ஆனது நிச்சயமாக அது ஒருபோதும் அழிவு என்பதில்லை. அழியாமையே தேவன் என்ன பண்ண அது கொடுக்க போறாரு. அதான் வந்து சகோதர சோழர் நம்ம பார்க்கிறோம். ஆகி நல்ல சகோதர சோழர்ல ஆகி நல்ல இந்த ஒரு பாடங்களெல்லாம் வந்து கேட்டு நாம இன்னும் நம்ம வந்து என்ன சொன்னேன் கெஸ்ட் மேனேஜ் இந்த நாட்களுக்கு பிறகு இன்னும் நம்முடைய உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறது நம்ம நினைவு கூறணும். அதே சமயத்துல தேவனுடைய கிருபை அன்பும் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். அதே சமயத்துல என்னங்க தேவனுடைய தேவனுடைய சித்தத்தை அவருடைய வேலையை எவ்வளவு பயபக்தியாக செய்யணும் அப்படிங்கிறது கூட நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதெல்லாம் வந்து நம்ம நினைவு கூர்ந்து நம்ம உண்மையாலுமே வந்து நடைமுறை வாழ்க்கையில அது நம்ம நடைமுறையாக செய்யும் போது அப்பொழுதுதான் வந்து என்ன இருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். அதனால என்ன சொன்ன கடைசியாக நம்ம முடிக்கும் போது என்னன்னா தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறாரு. அந்த வாக்குத்தங்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறும் சுகர சூழல். ஆகினால நம்ம எந்த வித வாழ்க்கையில வந்து என்ன சொன்ன எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்னங்க தேவனுடைய நம்பிக்கையும் தேவன் மேல வச்சிருக்கிற கிருபையும் என்ன தேவன் நமக்கு மேல வச்சிருக்கிற கிருபையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன இன்னும் வந்து இந்த ஓட்டத்துல நம்ம ஓட தேவன் எல்லாருக்கும் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமா
இல்ல குடுத்து நான் வாங்கிட்டு